கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நீர் இதற்கு முன்பு செய்துள்ள மகத்தான கிரியைகளை நாங்கள் கேள்விப்பட்டு மீண்டும் இங்கே மிகுந்த எதிர்பார்த்தலோடு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். அது எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்து இன்றிரவு ஏறெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் அருளப்படும் என்று விசுவாசிப்பதற்கு எங்களை அபிஷேகிக்கிறது. நீர் ஒவ்வொருவரையும், வேண்டுகோள் விடுத்துள்ள யாவரையும், அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். முக்கியமாக கர்த்தாவே, மரண தருவாயில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆத்மாவில் ஏற்கனவே சமாதானம் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வாரும், அவர்களுடைய சரீரங்களுக்கு சுகத்தை கொண்டு வாரும். கர்த்தாவே, இதை அருளும். ஒன்றாக கூடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். இந்த புதன்கிழமை இரவு ஜெபக்கூட்டத்திற்காக நாங்கள் கூடி வந்துள்ளமையால் எங்கே இரண்டு அல்லது அதிகம் பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே எங்களோடு நீர் இருப்பீர் என்பதை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு உமது வார்த்தையை எங்களுக்கு நீர் தந்தரள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். கர்த்தாவே, எங்களுடனே பேசி எங்கள் இருதயங்களை அனல் மூட்டி வித்தியாசமுள்ளவர்களாக்கும். கர்த்தருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் எங்களுக்கு முன்னால் உள்ள அந்த மகத்தான நேரத்துக்காக நாங்கள் எங்களை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று அறிந்து கொள்ளும்படி செய்யும். இந்த ஜனங்கள் அருமையாயுள்ள விசுவாசத்தை அவர்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்து விசுவாசம் எதை குறிக்கிறது என்பதை அறிந்துள்ள இவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடக்கவிருக்கும் ஆராதனைக்காகவும் கூட உமக்கு நன்றி செலுத்தி நீர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பண்டைய நாட்களில் செய்தது போல செய்வீர் என்னும் எதிர்பார்க்குதலோடு நாங்கள் காத்துக்கொண்டும் நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் கடைசி காலத்திற்கென வாக்களித்துள்ள வாக்கு தத்தங்களை ஊற்றுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது தேசங்கள் அனைத்திலும் உள்ளவர்களோடு நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்களின் தேவைகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, அவர்களுடைய விண்ணப்பங்களை அவர்களுக்கு அருளி செய்யும். உலகின் பல்வேறு பாகங்களில் இந்த மகத்தான காரியத்தை எதிர்நோக்கியுள்ளவர்கள் தேவனுடைய மகத்தான கரம் உலகம் முழுவதும் அசைவதை காணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, உமது ஆவியினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களை சிக்ஷித்து நாங்கள் எங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கீழ்ப்படிதல் உள்ள ஊழியர்களாய் தேவனுடைய சித்தத்தில் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியர்களாய் இருக்க செய்யும். ஆதி கிறிஸ்தவர்கள் செய்ததை எங்கள் இருதயங்களில் சிந்திக்க முயற்சித்து அதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோமாக. உம்மோடு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தவர்களை நாங்கள் சந்திப்போமானால் நாங்கள் எத்தகைய மக்களை சந்திக்கிறோம் என்று நாங்கள் நினைவில் கொள்வோமாக. அவர்களுடைய முகங்கள் விசுவாசத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஜனங்களின் மத்தியில் நடந்து சென்ற போது அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக எல்லா மனிதராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட நிருபங்களாக இருந்திருக்க வேண்டும். தேவரே, அதை இன்னும் ஒரு விசை அருள்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியங்கள் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மூலம் வாசம் செய்து எங்கள் மூலம் பேசுவாராக. நாங்கள் வீதியில் நடந்து உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை எங்களுடைய மனதில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோமாக. கர்த்தாவே, நாங்கள் வழிவிலகி இவ்வுலகில் அவர்களுக்குரிய இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். நாங்களோ வேறொரு உலகிலிருந்து இங்கு வந்துள்ள பிரதிநிதிகள் என்பதை அறிந்தவர்களாய் நாங்கள் பின்னிடத்தை எடுத்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, அதிகாரத்துக்கு வரவிருக்கும் ஒரு ராஜ்யம் எங்களுக்கு உள்ளது. எங்கள் மகத்தான ராஜா விரைவில் வந்து அவருடைய அதிகாரத்தில் உள்ள ராஜ்யங்களை எடுத்துக் கொள்வார். நாங்கள் இந்த பூமியில் இங்கே அவருடன் 1000 வருடம் ஆளுகை செய்து அரசாண்டு அவருடன் சதா காலங்களிலும் இருப்போம். கர்த்தாவே, இதை மனதில் கொண்டவர்களாய் எங்கள் ஜபத்துக்கு பதிலை இப்பொழுது நாங்கள் உம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய அறிக்கையின் பேரில் எதிர்நோக்கி இருக்கிறோம். நாங்கள் ஏதாவது செய்திருந்தால், ஏதாவது கூறியிருந்தால், அல்லது எதையாவது நினைத்திருந்தால், உமது மகத்தான சித்தத்துக்கு முரணாக எதையாவது நினைத்திருந்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். கர்த்தாவே, எங்களை வழிநடத்தும். இன்றிரவு அந்த சகோதரி, அவளும் அவளுடைய கணவனும் சிக்காகோவுக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறினபடியால் தேவனாகிய கர்த்தாவே, அவர்களை வழிநடத்தி அவர்களை நீர் உபயோகிக்க சித்தமுள்ள இடத்துக்கு கொண்டு சென்று எங்கள் கர்த்தராகிய இயேசுவை அறியாமல் இருளில் தடுமாறிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வெளிச்சமாக அமைந்திருக்கும்படி செய்வீராக. இப்பொழுது ஆராதனையை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைத்து அந்த மகத்தான நேரத்துக்கென நாங்கள் எப்படி ஆயத்தப்படுவது என்று அறிந்து கொள்ள அந்த திருத்தும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, உங்களுக்கு நன்றி. நான் சற்று எதிர்பாராத விதமாக வந்துவிட்டேன். நான் வீட்டில் இருந்த காரணத்தால் வரவேண்டும் என்று தோன்றினது. அவசரமாக வெளியே எங்காவது போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒழிய ஜெபக்கூட்டத்திற்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் மிக மோசமாக உணர்வேன். வருவேன் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. என் குடும்பத்துக்கும் கூட அது எதிர்பாராததாயிருந்தது. நான் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு விட்டேன். எனவே நான் ஜெபக்கூட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டேன். அவள் வருவதற்கு ஆயத்தப்பட நேரமில்லாமல் போனது. ஏனெனில் நான் இங்கு வரப்போகிறேன் என்று அவளுக்கு தெரியாது. இந்த சகோதரியின் சாட்சியை கேட்டது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த சகோதரன், அதாவது தென் கரோலினாவில் கண்ட அந்த ஒளி இல்லை, வடக்கு கரோலினாவில் எங்கோ ஒரு இடத்தில், அது கிரீன்வில்லா தென் பைன்ஸ். ஆம், சகோதரன் லீபேயில் இன்றைக்கு இங்கு வந்திருந்தார் ஞானஸ்தான ஆராதனையில். இன்று அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். சகோதரன் லீவேயில் உங்களுக்கு தெரியும், அங்குள்ள ஊழியக்காரர்களே ஒருவர் சகோதரன் பார்க்கர் தாமஸ். அந்த சகோதரி நிழலிடப்பட்ட நேரம் என் நினைவுக்கு வருகிறது. சகோதரியே, அது ஒரு பெரிய உறுதிப்படுத்தலாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்களில் நமது விசுவாசத்தை சோதித்து நாம் என்ன செய்கிறோம் என்று காண நம்மை போக அனுமதிக்கிறார். மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் சோதிக்கிறார். நீங்கள் நோக்கி பார்த்து ஏதோ ஒன்றை கண்டு கூறும்போது மற்றவர்கள் நோக்கி பார்த்தும் அதை காணாமல் அவர்கள் அது அங்கு இல்லை என்கிறார்கள். பாருங்கள், ஆனால் அது அங்கு உள்ளது. இப்பொழுது பவுலுக்கு மேலே இருந்த ஒளியை வேறு யாரும் காண முடியவில்லை, ஆனால் அது அங்கிருந்தது. வானத்திலிருந்து புறாவை போல் இறங்கி ஒளி உருவில் இயேசுவின் மேலிருந்ததை யோவான் தவிர வேறு யாரும் காண முடியவில்லை, ஆனால் அது அங்கிருந்தது. பாருங்கள், அதற்கு பின்பு நான் ஜனங்களிடம் அக்னிஸ்தம்பத்தை போலுள்ள இந்த ஒளியை குறித்து கூறிக்கொண்டிருந்த போது அதை யாருமே நம்ப விரும்பவில்லை, ஆனால் புகைப்பட கருவியின் எந்திரக்கண் அதை அடையாளம் கண்டுகொண்டது. அது எப்படி உண்டானது? பொல்லாத ஆவி கருப்பாயிருக்கிறது. அது நம்முடைய ஜீவியங்களை போல் உள்ளது. நாம் நிழல்களாயிருக்கிறோம். நாம் ஒளியாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்நாளின் ஒளியுடன் ஒத்துப்போனால் நாம் ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் பகல் நேரத்தில் வெளியே எட்டி பார்த்து நான் சூரியனை காண்கிறேன் என்று சொல்வது போன்றே உள்ளது. நீங்கள் சூரியனின் நிழலைத்தான் காண்கிறீர்கள். அது சூரியனின் பிரதிபலிப்பே அல்லாமல் அது சூரியன் அல்ல. ஆனால் ஒரு சூரியன் உள்ளது என்பதை அது நிரூபிக்கிறது. அது ஒரு சூரியன் உள்ளதை நிரூபிக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து கொண்டு விசிறியை உபயோகித்து விசிறிக்கொண்டு யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பதை நான் காணும் போது நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அது அர்த்தமாகிறது. ஆனால் அது ஜீவனின் நிழல் மாத்திரமே. காரணம், எந்த காரியத்துக்கும் ஒரு நிழலை உண்டாக்க அதற்கு இருள் இருக்க வேண்டும். புரிகிறதா? காரணம், நிழலுக்கு இவ்வளவு இருள், இவ்வளவு வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிழல் உண்டாகும். அது முழுவதும் இருளாயிருக்காது, அது முழுவதும் வெளிச்சமாயிருக்காது. அது இருளாயிருந்தால் அது உண்மையில் இருளாகி விடுகிறது. அது வெளிச்சமாயிருந்தால் நிழலாயிருக்காது. நிழல் உண்டாக அங்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இருளும் வெளிச்சமும் கலந்தால் அது நிழலை உண்டாக்குகிறது. ஆகவே நாம் உண்மையில் வெளிச்சத்தில் நிழலாயிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் எங்கோ உள்ள ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவராயிருந்தால் இது ஒரு நிழலாயிருக்குமானால் எங்கோ நீங்கள் மறிக்க முடியாத ஒரு வாழ்க்கை உள்ளதை அது நிரூபிக்கிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை மரணத்தைக் கொண்டுள்ளது. புரிகிறதா? ஆனால் அது ஒரு நிழல், ஏனெனில் நீங்கள் உயிர் வாழ்ந்து நடமாடி பார்த்தல், சிந்தித்தல், அசைதல், பேசுதல் போன்ற சரீரத்தின் ஐம்புலன்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் மறித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதிகமான தொல்லை உள்ளது. அது ஒரு பிரதிபலிப்பாய் மாத்திரமே உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அதில் ஜீவனும் மரணமும் கலந்துள்ளது. சரீரம் மறிக்க வேண்டும். ஆனால் மறிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கை பரலோக ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்குமானால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய நித்திய ஜீவனை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் அது ஒளிக்கு செல்லாமல் இருக்க முடியாது, ஏனெனில் அதைத்தான் நீங்கள் பிரதிபலித்துள்ளீர்கள். நீங்கள் இருளின் உலகத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அதை பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் அதைத்தான் பிரதிபலிக்க முடியும். இருளண்டைக்கு தவிர வேறெங்கும் செல்ல வழியே இல்லை. பாருங்கள், எனவே நாம் ஒரு பிரதிபலிப்பில் இருக்கிறோம். எனவே பரிசுத்தாவி ஒளியையும் ஜீவனையும் பிரதிபலிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக மரணம் இருளை பிரதிபலிக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். இங்கே அவை இரண்டுமே உள்ளன. இந்த வார முடிவில் ஒரு கால் ஞாயிறு அன்று சிறிய புகைப்படத்தை பெரியதாக்கி அதை உங்கள் படம் தொங்கவிட்டிருக்கும் அறிவிப்பு பலகையில் தொங்கவிட உத்தேசித்துள்ளோம். அங்கே அந்த சிறு அறிவிப்பு பலகையில் அந்த சிறு புகைப்படம் தொங்குகிறது. நீங்கள் அதை கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ஊழியம் செய்த ஜமாய்க்காவில் ஒளிநாடாக்களை அனுப்பினோம். நாங்கள் ஒளிநாடாக்களை உலகம் முழுவதும் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஏழு முத்திரைகள் செய்தியை கொண்ட ஒளிநாடாக்கள் ஜமாய்க்காவின் உட்பிரதேசங்களை மிகவும் உள்ளிலுள்ள பகுதியில் சென்றடைந்துள்ளன. அந்த ப்ளூ மவுண்டன் என்ற மலைகளின் பின்புறம் குடியிருப்பவர்களோ பழங்குடியினர் ஆவர். அவர்களிடம் ஒரு பழைய ஒலிப்பதிவு கருவி உள்ளது. அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அது பழைய விக்ரோலா ஒலிப்பதிவு கருவி போன்ற ஒன்று. அதை அடிக்கடி இயக்கிவிட வேண்டும். அதன் பின்னர் ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் அது நின்றுவிடும். அதை மறுபடியும் யாராவது இயக்கிவிட வேண்டும். இந்த சிறு குடும்பினிடம் 6 மின் அளவு கொண்ட மின்கலத்தில் அல்லது அதுபோன்ற ஒன்றினால் இயக்கும் ஒலிப்பதிவு கருவி இருந்தது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து இன்றிரவு இங்குள்ளவர்களின் எண்ணிக்கை அளவிற்கு முத்திரைகளின் செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த செய்திதான் என்று நினைக்கிறேன். நான் ஒலிநாடாவில் பேசிக் கொண்டிருந்த போது அதே அக்னிஸ்தம்பம் அறைக்குள் வருவதை அவர்கள் கவனித்தனர். அது ஒலிப்பதிவு கருவி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்து அதன் மேல் நின்றது. அவர்களோ புறப்பட்டு போய் புகைப்பட கருவியை கொண்டு வந்து அதை புகைப்படம் எடுத்தனர். அதே படம் தான் அங்கே. அந்த படம் தான் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக காண்பதற்கென அதை பெரிதாக்கி அறிவிப்பு பலகையில் தொங்கவிடப் போகிறோம். இந்நாளில் அவருடைய பிரசன்னத்தில் நம்மை கொண்டு வந்துள்ள தேவனுடைய கிருபைக்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் அநேக காரியங்களுக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே பிரசங்கித்ததன் பேரில் எழுதி வைத்துள்ள குறிப்புகள் ஏதாவது இங்கு இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று நான் இப்போது நினைக்கிறேன். இல்லை என்றால் இங்கு ஒரு புத்தகத்தில் அநேக நாட்களுக்கு முன்பு நான் எழுதி வைத்த பிரசங்க பாட பொருளை பற்றிய குறிப்பு உள்ளன. எனக்கு ஒன்று கிடைத்தால் நாம் ஜபிக்கும் போது அதன் பேரில் ஏதாவது ஒன்றை நான் பேச கர்த்தர் அருளுவார். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் அதிக எதிர்நோக்குதலோடு காத்திருக்கிறோம். நான் செய்திகளை அழைத்து வருகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று ஜனங்களுக்கு சொல் என்னும் செய்தியின் பேரில் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்து விட்டேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சுகமளிக்கும் ஆராதனை இருக்கும். அப்பொழுது வியாதியஸ்தருக்காக ஜபிக்கப்படும். நீங்கள் வியாதியஸ்தரை அணுகி நீங்கள் அவர்களுக்கு ஜபம் செய்தும் அவர்கள் குணமாகவில்லை என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட ஒரு சிறு பிரசங்கம் செய்ய விரும்புகிறேன். பின்னர் நான் சுகமளிக்கும் ஆராதனை ஒன்றை நடத்தி வியாதியஸ்தர் அனைவருக்காகவும் ஜெபிக்கப் போகிறேன். வில்லிப்பால் அல்லது வேறு யாராவது வந்து ஞாயிறு காலை கிட்டத்தட்ட 8 மணிக்கு இங்கே சபை திறக்கப்படும் போது உள்ளே வருபவர்களுக்கு ஜெப அட்டையை விநியோகிப்பார்கள் அல்லது அவர்கள் எப்பொழுது உள்ளே வந்தாலும் விநியோகிப்பார்கள். இப்பொழுது நான் அதை கூற முயற்சிக்கிறேன். சிலர் ஏன் குணமாக்கப்படுகிறதில்லை என்பதை குறித்து கர்த்தர் எனக்கு எப்படியோ சிறிது ஆழ்ந்த அறிவை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது புரிந்து கொள்ள இயலாமல் என்று நான் கருதுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் ஞாயிறு காலை பேசுவோம் என்று நான் நினைக்கிறேன். புதன்கிழமை இரவு ஜபக்கூட்டம் ஒரு சுருக்கமான கூட்டம். இங்கு நாம் அப்பொழுது ஒன்று கோடி ஜபித்து ஒன்றாக தொடர்பு கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் விசுவாசிப்பதில் நமக்குள்ள உத்தம குறைவே இந்த நாளில் நான் கண்டறிகிற பெரிய தவறான காரியங்களில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். புரிகிறதா? பார்த்தீர்களா? இந்நாளில் தேவன் செய்து வருவதை வெஸ்லி நாட்களில் செய்திருந்தால் அது அவர்களுக்கு என்ன செய்திருக்கும்? மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் அல்லது வேறெந்த காலத்தில் செய்திருந்தால் அது என்ன செய்திருக்கும்? இன்று நாம் காண அவர் செய்யும் கிரியைகள் செய்யப்பட்டிருந்தால் அது சபையினாலும் ஆவியினாலும் விஞ்ஞானத்தினாலும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. அதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளத்தான் வேண்டும். ஒன்று நிறைவேறுவதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தை இங்கே பிரகடனம் செய்து அதை முன்னுரைக்கிறது. இவ்விதமாய் தொடர்ச்சியாக நடந்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர் கூறியுள்ளது அப்படியே நிறைவேறி வருகிறது என்பதை காண்பிக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு இன்னும் சந்தேகம் உள்ளது போல் அதை குறித்து சிரத்தையற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு காலம் என்னை குறிக்கிறதா அல்லது சபை முழுவதையும் குறிக்கிறதா அல்லது அதில் நான் உண்மையாக சேர்க்கப்பட்டிருக்கிறேனா என்று வியக்கிறோம். ஞாயிறு அன்று காலை நமக்கு சிறிது உற்சாகமூட்டும் சில கொள்கைகளை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். இன்றிரவு இந்த ஒன்றை நான் கண்டு அதில் என் கவனத்தை செலுத்தினேன். இங்கு நான் வருவதற்கு முன்பு சகோதரர் நெவில் என்னை கண்டவுடன் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டால் என்ன செய்வது என்று எண்ணினேன். புரிகிறதா? எனவே நான் ஒரு சில வேதவாக்கியங்களை நான் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது என்று கருதினேன். காரணம் அவர் மிகவும் ஒரு அருமையான சகோதரர் என்பதை நான் அறிவேன். அவரை நாம் பாராட்டுகிறோம். வார்த்தையின் பேரில் நாம் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு சகோதரனை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். அவருடைய பெயர் எனக்கு நேரத்தில் மறந்துவிட்டது. அவர்கள் 2 பேர். அவர்கள் எனக்கு அருமையான நண்பர்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் சுவிசேஷர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த செய்தியினை ஒளிநாடாக்களில் கேட்டனர். அதன் பின்னர் அவர்கள் வெவ்வேறு ஸ்தாபன சபைகளை விட்டு வெளிவந்தனர். 2 இளைஞர்கள். ஒருவர் மிகவும் சிரத்தை கொண்டு அண்மையில் கூட்டம் முடிவு பெறும் தருணத்தில் விமானம் மூலம் டூசானை வந்தடைந்தார். அப்பொழுது நான் வர்த்தகரின் காலை உணவு கூட்டத்தில் இருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். இந்த இளைஞர் மிகவும் அருமையான இளைஞர். அங்கு வந்தடைந்தார். இவர்கள் கான்சாஸ் நகரத்தை சேர்ந்தவர்கள். நான் அவர்கள் விவாகத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்துள்ளனர். அதை நான் மெச்சுகிறேன். தேவன் என் ஜபத்தை கேட்டு அதற்கு உத்தரவு அருளுகிறார் என்னும் விசுவாசத்தை ஜனங்கள் போதிய அளவு பெற்றுள்ளதற்காக இவ்வாழ்க்கையை இவ்வாறு தொடரவிருக்கும் இந்த இளைஞர்கள். அவர்களுக்கு நான் விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் நேற்று வந்தபோது அவர்களுக்கு ரத்த பரிசோதனை செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்தியானா நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் விவாகம் ஆவதற்கு முன்பு 3 நாட்கள் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டனர். எனவே வெள்ளி காலை வரைக்கும் அவர்கள் விவாகம் செய்து கொள்ள முடியாது. அங்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த சகோதரன் எழுந்து நின்று அவர் யார் என்றும் அவருக்கு பக்கத்தில் உள்ள அவருடைய அழகிய பெண்ணும் அதற்கு பக்கத்தில் உள்ள சகோதரனும் யார் என்பதை கூறும்படி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. கர்த்தராகிய இயேசுவின் ஊழியத்தில் உள்ள இந்த இளம் பிரதிநிதிகளை நாங்கள் லட்சிகமாகவே வாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் துரிதமாய் பொழிய வாழ்த்துகிறோம். கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று வியந்து அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கும் நேரத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தங்கள் இதயத்தில் கொண்டவர்களாய் இப்படி எழும்புவதை காணும் போது அது என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் பிரசங்கம் செய்யாத சிறு நிறுவத்தண்டை நாம் இப்பொழுது திருப்புவோமாக. அதாவது ஒரே ஒரு அதிகாரமாய் உள்ள பிலமோனுக்கு எழுதிய நிருபம். என் உச்சரிப்பு சிறிது அயர்லாந்து நாட்டினரின் உச்சரிப்பு. அது மட்டுமல்ல, என்னுடைய இரண்டு கீழ்ப்பற்கள் கம்பியை கொண்டு கட்டப்பட்டு அதனிடத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. எனவே நான் சில நேரங்களில் இந்த பெயர்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று நான் அறிந்திருந்தும் கூட என்னால் சரியாக உச்சரிக்க முடிவதில்லை. சில நேரங்களில் கல்வி குறைவின் காரணமாக அவைகளை சரியாக உச்சரிக்க முடிவதில்லை. எனவே பிலேமோன் என்று பின்னால் உள்ள யாரோ ஒருவர் கூறினார், அதுதான் உண்மையிலேயே சரியான உச்சரிப்பாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது முதலாம் வசனம், நான் அந்த வசனத்தில் இருந்து ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகளை பேச எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல், கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு கட்டப்பட்ட ஒருவன் என்பதைத்தான் நான் பிரசங்கத்தின் பொருளாக உபயோகிக்க விரும்புகிறேன். பவுல் தன்னை கட்டப்பட்ட ஒருவனாக கருதுகிறான் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. அவன் சுவாதீனமாக பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவன். ஆனால் அதே சமயத்தில் அவன் தன்னை கட்டப்பட்ட ஒருவன் என்று அழைத்துக் கொள்கிறான். அவன் கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதின போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எழுதுகிறான் என்றும், மற்றொரு சமயம் தீமோத்தேயுவுக்கும் மற்றவர்களுக்கும் எழுதும் போது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் என்று எழுதியுள்ளதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். இப்பொழுது இங்கே பிலேமோனுக்கு எழுதும் போது அவன் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் என்றும் கூறியுள்ளான். நான் அதன் பேரில் ஒரு இரவு பிரசங்கிக்க விரும்புகிறேன். பவுல் ஒரு ஊழியக்காரன் என்பதன் பேரிலும், அதன் பின்னர் பவுல் கட்டப்பட்ட ஒருவன் என்பதன் பேரிலும் பிரசங்கிப்பேன். ஆனால் இன்றிரவு இந்த பாட தலைப்புகளில் ஒன்றை முறைப்படி ஆய்ந்து பார்க்க பல மணி நேரங்கள் ஆகிவிடும். எனவே நான் இன்றிரவு கட்டப்பட்டவனாகிய பவுல் என்பதை எடுத்துக்கொண்டு கட்டப்பட்ட ஒருவன் என்ற பாடப்பொருளில் பேச விரும்புகிறேன். இப்பொழுது சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, சரீர பலனுள்ள எவரும் இந்த வேதாகமத்தின் பக்கங்களை புரட்ட முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதன் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கி காண்பிக்க முடியும். இந்த மகத்தான தீர்க்கதரிசியான பவுல் தன்னை ஏன் கட்டப்பட்ட ஒருவனாக அழைத்துக் கொண்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அவர் பேரில் நாங்கள் காத்திருக்கும் இந்நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Now, I can imagine Paul, when he wrote this letter to Philemon, how he was...
இந்த நிருபத்தை பவுல் பிலேமோனுக்கு எழுதின போது அவன் அந்த நகரத்தின் சிறைக்குள் ஒரு இருட்டறையில் ஒரு சிறைவாசியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை இப்பொழுது என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. அவன் இருந்த நிலைமையிலிருந்து அந்த வார்த்தை என்ன பொருட்படுத்தினது என்பதை அவன் நன்கு அறிந்து கொள்ள முடிந்திருக்கும். அவன் இரும்பு கம்பிகளால் சூழப்பட்டிருந்தான். எவராகிலும் அவனை விடுதலையாக்கினால் ஒழிய அவன் விடுதலை அடைய முடியாது. ஒரு சிறைவாசியாக இருப்பது எப்படிப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த அப்போஸ்தலன் தன் உடல் சிறையில் அடைபட்டிருந்தது, அதாவது இங்கே இந்த சிறையில் அமர்ந்திருக்கிற அந்த நிலையை குறிப்பிடவில்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் அவனுடைய சரீரம் இல்லாமல் அவனுடைய ஆவி, மனம் இவைகள் இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருந்ததையே அவன் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தான் என்று நான் கருதுகிறேன். நாம் அனைவரும் நமது விருப்பப்படி எந்த தீர்மானத்தையும் செய்ய ஒரு சுயாதீனராக பிறந்துள்ளோம். தேவன் நீதியின்படி அதை செய்கிறார். ஏனெனில் அவர் ஒவ்வொருவரையும் அதே அடிப்படையில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் முதலாவது மனிதனுக்கு சுயாதீனம் அளித்த போது அவர் தவறான அடிப்படையை கடைபிடித்ததாக ஆகிவிடும். புரிகிறதா? இன்றிரவு நாம் ஆதாம் ஏவாள் வைக்கப்பட்டிருந்த அதே அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமும் இல்லை. நமது ஒவ்வொருவர் முன்னிலையிலும் நன்மையும் தீமையும் சீவனும் மரணமும் வைக்கப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளதை செய்யலாம். அதை செய்வது உங்களை பொறுத்தது. புரிகிறதா? ஆதாமும் ஏவாளும் அதைத்தான் செய்தனர். ஆனால் பாருங்கள், அவர்கள் தவறானதை தெரிந்து கொண்டனர். அதன் விளைவாக மனிதகுலம் முழுவதுமே மரண ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன் பிறகு தேவன் மனித உருவில் இறங்கி வந்து மரணத்தை ஏற்று மரணத்துக்கான கிரயத்தை செலுத்தி மரணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்த தம்முடைய பிரஜைகளை அதிலிருந்து விடுதலையாக்க விரும்பினவர்களை விடுதலையாகும்படி செய்தார். அவர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு சென்று, நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை நான் ரட்சிப்பேன் என்று கூறியிருந்தால், அப்பொழுது அவர் ஆதாமையும் ஏவாளையும் தவறான அடிப்படையில் வைத்தவராகி விடுவார். நீங்கள் பாருங்கள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இந்நாளில் ஜீவன் மரணம் இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அதை செய்ய முடியும். நான் சற்று முன்பு வெளிப்படுத்தி கூறினது போல, உங்களுடைய வெளிச்சம் நிரூபிக்கும். நீங்கள் சரியாக எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை நிரூபிக்கும். நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பதாக உரிமை கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரியும் செயல்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிறது. உங்கள் வாழ்க்கை உறக்க சத்தமிடுவதால் உங்கள் சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை என்னும் பழைய பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். புரிகிறதா? உங்கள் செயல்கள் அதிக சத்தமாய் உள்ளன. நான் கூச்சலிடுவதிலும் குதிப்பதிலும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டவன். ஆனால் நீங்கள் வாழும் நிலைமையை காட்டிலும் அதிக உயரம் குதிக்க வேண்டாம். ஏனெனில் உலகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் என்று நான் எப்பொழுதும் கூறுவதுண்டு. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் வாழும் நிலைமையின் மட்டத்துக்குத்தான் நீங்கள் குதிக்க வேண்டும். ஏனெனில் யாராவது ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார். ஜனங்கள் சபைக்கு வரமாட்டார்கள். அவர்களில் அநேகர் அதை செய்ய மாட்டார்கள். இவ்விதம் வராதவர்களில் அநேகர் உண்மையானவர்கள். சபையில் அவர்கள் அதிக சீர்கேட்டை காண்பதால் அதனோடு அவர்கள் தங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. நாம் அதை குறித்து அநேக முறை பேசியிருக்கிறோம். நீங்கள் அவர்களை பழிக்க முடியாது. பாருங்கள், ஏனென்றால் ஜனங்கள் அந்த விதமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். உலகம் பெற்றுள்ள மிகப்பெரிய முட்டுக்கட்டையாய் அவர்கள் இருக்கிறார்கள். மனிதரும் ஸ்திரீகளும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு அதற்கு மாறாக ஜீவிக்கும் மக்கள். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது நியாய தீர்ப்பு நாளில் ஏமாற்றங்கள் உண்டாகும். என்னென்றைக்குமான அக்கினிக்குள் போகும்படியான நியாய தீர்ப்பு வாசிக்கப்படுகையில், பாவியோ கள்ளச்சாராயக்காரரோ சூதாடுபவரோ விபச்சாரரோ அவர்கள் ஏமாற்றமடைய மாட்டார்கள். அப்படிப்பட்டவன் ஏமாற்றமடைய மாட்டான். ஆனால் எவன் ஒருவன் ஒரு சபையின் பின் ஒளிந்து கொண்டு தன்னை கிறிஸ்தவன் என்று பாசாங்கு செய்கிறானோ அவன் மட்டுமே நியாய தீர்ப்பு நாளில் ஏமாற்றமடைய போகிறான். புரிகிறதா? அவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லியும் வேறு வழியில் ஜீவிக்கிறான். அவன் இவ்வாறு பாசாங்கு செய்து ஜீவிப்பதை காட்டிலும் அவன் அதை துவக்காமலே இருந்தால் அதுவே அவனுக்கு மேலானதாக இருந்திருக்கும். காரணம், தான் கிறிஸ்தவன் என்று கூறி வேறு வழியில் ஜீவிப்பவனே நாம் பெற்றுள்ள மகா பெரிய இடையூறாயிருக்கிறான். உனக்கு அற்புதங்கள் செய்ய எவ்வளவு வல்லமை உள்ளது என்று அளவை கொண்டு முடிவு செய்யாது. வார்த்தையில் உள்ள நம் அறிவின் அளவை கொண்டு நாம் நம்மை மதிப்பிடுவதில்லை. ஆனால் எப்பொழுதுமே நீயே உன்னை மதிப்பிட்டுப்பார். நீ இப்பொழுது ஜீவிக்கிறதில் எவ்விதமான ஜீவக்கணியை தருகின்றாய் என்பதை கணக்கெடுத்துப்பார். புரிகிறதா? நான் சிறிது காலத்துக்கு முன்பு அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸில் வர்த்தக புருஷருடைய கூட்டத்தில் பேசியது போன்றே, இயேசுவின் பிரதிபலிப்பை பிரதிபலிப்பதே கிறிஸ்தவனின் ஜீவியமாகும். நான் கெண்டக்கியில் பிறந்தேன் என்று கூறியுள்ளேன். அது மிகவும் நாகரீக முதிர்ச்சியற்ற இடமாகும். நான் சிறுவனாக இருந்தபோது நான் குறிப்பிட்டிருந்த அந்த சிறுவனுக்கு நம்மை போன்று ஒரு வசிக்கும் வீடு கிடையாது. இன்றைக்குள்ள வீடுகளில் அந்த வீட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டு அழகுள்ள ஸ்திரீகள் தங்கள் தலைமுடியை அழகுபடுத்திக் கொள்கின்றனர். ஆனால் அங்கே ஒரே ஒரு சிறிய கண்ணாடி வெளியே மரத்தில் ஆணியடித்து தொங்கவிடப்பட்டிருந்தது. அங்கே முகம் கழுவ ஒரு இடம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் அவனுடைய தாயும் தகப்பனும் முகம் கழுவி அந்த மரத்தில் ஆணியடிக்கப்பட்டு மாட்டப்பட்டிருந்த சிறு கண்ணாடியில் தங்கள் தலைமுடியை சீவிக்கொள்வார்கள். வெளிப்படையாக கூறினால் அப்படிப்பட்ட வீடுதான் எங்களுக்கும் இருந்தது. நாங்கள் எவரேனும் நிலை கண்ணாடியில் காண வேண்டுமென்றால் சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு பெட்டியை போட்டு முகம் கழுவும் இடத்திலிருந்து பலகையின் மேல் ஏறி பார்க்க வேண்டும். அது குப்பையிலிருந்து நான் பொறுக்கின ஒரு உடைந்த நிலைக்கண்ணாடி. அது கெண்டக்கியில் அல்ல, அது இங்கே நாங்கள் தங்கியிருந்த இந்தியானாவில் உள்ள ஊடிகா பைக் என்னும் இடத்தில் அவ்வாறு இருந்தது. இந்த சிறுவன் தன் உருவத்தை சரியாக நிலைக்கண்ணாடியில் கண்டதில்லை. அவன் தன் பாட்டியை காண நகருக்கு வந்திருந்தான். பாட்டியின் வீட்டில் இருந்த ஒரு அறையில் ஒரு முழு நிலைக்கண்ணாடி கதவில் இணைக்கப்பட்டிருந்தது. சிறுவன் அறைக்குள் ஓடின போது அவனுக்கு முன்னால் மற்றொரு சிறு பையனை கண்டான். அவனுக்கு முன்னால் வேறொரு சிறுவன் அவனைப் போலவே ஓடுவதை கண்டான். அவன் சற்று நேரம் நின்றால் அந்த பையன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று நினைத்தான். இவன் நின்றபோது அவனும் நின்றான். இவன் தன்னுடைய தலையை திருப்பின போது அவனும் தன்னுடைய தலையை திருப்பினான். இவன் தன்னுடைய தலையை சொரிந்த போது அவனும் தன்னுடைய தலையை சொரிந்தான். முடிவிலே இது என்னவென்று கண்டறிய அவன் அருகில் சென்றான். அவன் சுற்றி திரும்பினான். அவனுடைய தாயும் பாட்டியும் அவனை அதிசயத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவனோ, அம்மா, அது நான் என்றான். ஆகவே நாமும் கூட ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கிறோம் என்று நான் அந்த கூட்டத்தில் கூறினேன். புரிகிறதா? நமது வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகிறது. நாம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் யார் பக்கம் இருந்திருப்போம்? நோவா வாழ்ந்த அந்த மகத்தான நாட்களில் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? மோசேயின் நாட்களில் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? தீர்க்கதரிசியாகிய எலியாபின் நாட்களில் உலகமே நவீனத்தில் விழுங்கப்பட்டு நவீன எசபேலை போல் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரரை உலக பிரகாரமான வழிக்குள்ளாக அனுப்பி சபையும் ஆசாரியர்களும் எசபேலுக்கு தலைவணங்கி இருந்த காலத்தில் நீங்கள் எந்த பக்கம் இருந்திருப்பீர்கள்? புகழின் பக்கத்தில் சேர்ந்திருப்பீர்களா அல்லது எலியாவோடு நின்றிருப்பீர்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில் அவர் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவராய் இருந்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் போது அவர் உலகில் கல்வி கற்கவில்லை, அவர் எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை, எந்த வேதாகம கருத்தரங்க அனுபவமும் அவருக்கு கிடையாது. முறைதவறி பிறந்தவர் என்னும் பெயருடன் அவர் வளர்ந்து வந்தார். அதன் பிறகு அவர்கள் போதிக்கப்பட்டவர்களுக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் போதகர்களையும் அவர்களுடைய ஸ்தாபனங்களையும் குற்றப்படுத்தினார். தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க செல்பவர் எவருமே ஜபாலயத்திலிருந்து புறம்பே தள்ளப்படுவார்கள் என்னும் ஒரு அறிக்கையை ஸ்தாபனங்கள் விடுத்தன. அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக கருதப்பட்டது. அவர்கள் தனக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு வழி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் மாத்திரமே இருந்தது. அவர்கள் இந்த பலிநிலத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் புறம்பே தள்ளப்படுவது எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருந்தது. ஆனால் இந்த மனிதன் இதையெல்லாம் அசட்டை செய்தார். அதே சமயத்தில் அவர் வார்த்தையோடு பரிபூர்ணமாக நிலைத்திருந்தார். ஆயினும் அவர்கள் அதை அறிந்திருந்த முறையில் அல்ல. அப்பொழுது நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்திருப்பீர்கள் புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கை அப்பொழுது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. ஏனெனில் இப்பொழுது நீங்கள் அதே ஆவியால் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் புரிகிறதா? இப்பொழுது யார் பக்கத்தில் இருக்கிறீர்களோ அதே பக்கத்தில் அப்பொழுதும் இருந்திருப்பீர்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அதே ஆவிதான் அப்பொழுதும் அந்த ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. புரிகிறதா? பிசாசு தன் ஆவியை எடுத்துக் கொள்வதில்லை. அவன் ஒரு மனிதனிலிருந்து வேறொரு மனிதனுக்குள் செல்கிறான். தேவன் தமது ஆவியை ஒருபோதும் எடுத்துக் கொள்வதில்லை. அது ஒரு மனிதனிலிருந்து வேறொரு மனிதனுக்குள் செல்கிறது. புரிகிறதா? எனவே எலியாவின் மேலிருந்த அதே ஆவி எலிசாவின் மேல் வந்தது. அது யோவான் சாரணின் மேல் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேலிருந்த பரிசுத்தாவி சீஷர்களின் மேல் வந்து இப்படி வழிவழியாக இப்பொழுதும் ஜனங்களின் மேல் தங்கியுள்ளது. உங்களுக்கு புரிகிறதா? தேவன் தமது ஆவியை ஒருபோதும் எடுத்துக் கொள்வதில்லை. எனவே நாம் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்யும்படி விடப்பட்டிருக்கிறோம். பவுல் ஒரு சிறைவாசியாக இருந்தான் என்பதை குறித்து வருத்தமடைந்தவனாய் அவன் அவ்வாறு இருப்பதை குறித்து வருந்துகிறேன் என்று சொன்னதாக என்னால் காண முடியவில்லை. ஆனால் அவன் தன்னை குறித்த நிலையை குறிப்பிடும் போது பவுல் இந்த நிருபத்தை அவன் எழுதுகோளினால் எழுதின போது பரிசுத்த ஆவியானவரே அவன் அப்படி எழுதும்படி செய்தார் என்று நான் நினைக்கிறேன். அதன் விளைவாக இன்றிரவு வரைக்கும் அந்த பொருளை நாம் தெரிந்து கொண்டு பவுல் ஏன் அப்படி எழுதினான் என்பதை காண்பிக்க முடிகிறது. ஏனெனில் அது வேதபூர்வமானது. வேதபூர்வமான எதுவும் நித்தியமானது. இந்த பழைய சிறையின் இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவன் என்று தன் சக ஊழியக்காரனான சகோதரனுக்கு எழுதினான் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவனை சுற்றிலும் இருந்த சூழ்நிலையை அவனால் வெளிப்படுத்த முடிந்தது. அவன் சிறையில் இருந்தான். ஆனால் அவன் அதை குறித்து இந்த கிறிஸ்துவின் ஊழியக்காரனிடம் தன் உடன் ஊழியக்காரனிடம் கூறவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கட்டப்பட்ட ஒருவராய் இருந்தான் என்பதையே குறிப்பிடுகிறான். ஏனெனில் கிறிஸ்துவே வார்த்தையாயிருக்கிறார். பவுல் தன் காலத்தில் சிறந்த மேதையாக இருந்தான். அவனுக்கு பெரியவனாக வேண்டும் என்னும் ஆவல் குடிகொண்டிருந்தது. அவன் சிறந்த மேதைகளிடம் கல்வி பயின்றான். கமாலியேல் என்னும் பெயருடைய ஒரு சிறந்த ஆசான் அவனுடைய நாட்களில் இருந்தான். அவன் அக்காலத்தில் மிக சிறப்பாக விளங்கிய ஒரு பள்ளிக்கு சென்றான். உதாரணமாக இன்று கூறுவோமானால் நாம் பெற்றுள்ள வீடன் பாப் ஜோன்ஸ் போன்ற சிறந்த பள்ளிகள் போல் அவன் வார்த்தையின் ஒரு ஊழியக்காரனாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். அவன் நன்கு கல்வி கற்றவன், சாமர்த்தியம் உள்ளவன், மிகவும் புத்திசாலியான ஒரு இளைஞன். அவன் பெரியவனாக வேண்டும் என்னும் நோக்கம் அவனுக்குள் இருந்தது. அல்லது தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியனாக வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு பெரியவனாக வேண்டும் என்னும் நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவன் பயிற்சி பெற்றான். அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் அதற்கென்று செலவழித்தான். ஒரு கால் கிட்டத்தட்ட 8 அல்லது 10 வயது தொடங்கி 30 அல்லது 35 வயது வரைக்கும் பயின்று கல்லூரி படிப்பை முடித்து அவனுடைய எல்லா பட்டங்களையும் மற்ற ஒவ்வொன்றையும் பெற்றிருப்பான். அவன் அக்காலத்து குருமார்களின் சார்பில் இருந்தான். அவன் எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியனிடமும் பட்சமாயிருந்தான். அவன் தனிப்பட்ட கட்டளைகளை அவரிடமிருந்து பெற்றான். அது எழுதப்பட்டு நம்பத்தகுந்த இந்த மகத்தான சவுலிடம் அவன் தமஸ்குவுக்கு சென்று அவனுடைய கருத்துக்கு மாறான விதத்தில் தேவனை ஆராதிப்பவர்களை கட்டி சிறையில் அடைக்க ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தேவைப்பட்டால் அவன் விரும்பினால் அவர்களை கொல்லவும் அவன் அதிகாரம் பெற்றிருந்தான். அவனுக்கு பெரியவனாக வேண்டும் நோக்கம் இருந்தது. அதற்காக அவன் பெற்ற பயிற்சி அனைத்தும் தேவன் எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்து போட்டார். பார்த்தீர்களா? அவனுடைய நோக்கம் அதை நிறைவேற்ற அவன் தந்தை அவனுக்கு செலவு செய்த தொகை, அவன் தாய் தந்தை அவன் பெரியவனாக வேண்டும் என்று கொண்டிருந்த நோக்கம், இவையெல்லாம் அவனை விட்டு நீக்கப்பட்டது. ஏனெனில் தேவன் அவனுக்காக வேறொன்றை வைத்திருந்தார். எனவே அவன் வாழ்க்கையில் கொண்டிருந்த குறிக்கோள்களுக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதை தவிர்த்து வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக மாறினான். தமஸ்குவுக்கு போகும்படி பவுலை மாற்றினது. பகல் வேளை சுமார் 11 மணிக்கு அவன் போய்க் கொண்டிருந்த போது அவன் கீழே வீழ்த்தப்பட்டான். அப்பொழுது சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் அண்ணாந்து பார்த்தான். மேலே பார்த்தபோது அவன் யூதனாய் இருந்தபடியால் அந்த அக்னிஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். ஏனென்றால் அதுவாகத்தான் அது இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதை ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த யூதன் வேறொருவரையும் ஆண்டவரே ஏலோகம் என்று அழைத்திருக்க மாட்டான். அவன் பயிற்சி பெற்ற மேதையானதால் அவர் யார் என்று திருப்தி கொள்ளாமல் அப்படி அழைத்திருக்கவே மாட்டான். அவன் அண்ணாந்து பார்த்தபோது தன் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின இந்த ஒளியை, ஒரு அக்னி ஸ்தம்பத்தை அவன் கண்டான். அவன் உடனே ஆண்டவரே ஏலோகிம், ஆண்டவரே என்று ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் உள்ளது, ஆண்டவரே நீர் யார் என்றான். அவர் இயேசு நானே என்று கூறின போது வேத சாஸ்திரம் படித்திருந்த இவனுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்க வேண்டும். அவன் யாருக்கு விரோதமாக இருந்தானோ அவர், என்ன ஒரு திருப்பம். உயரிய குறிக்கோள்களை கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு அவன் யாரை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று கேட்டபோது எவ்வளவு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டுமே. அவனுடைய ஆசைகள் அவன் செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருந்த முக்கியமான காரியத்திலிருந்து அவனை தூர விலக்கியிருந்தன. அவர் இயேசு நானே என்று கூறினதை கேட்டபோது இந்த அப்போஸ்தலனுக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அதே ஒருவர், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். இங்கு மற்றொரு சிறு மேற்கோளை நாம் பதியும்படி கூறலாம். அதாவது, சபையை பரிகாசம் செய்கிறவர்கள் உண்மையில் சபையை பரிகாசம் செய்யவில்லை, அவர்கள் இயேசுவையே பரிகாசம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நுண்ணறிவு படைத்த பவுல் அவன் இந்த கூட்டத்தினரை துன்புறுத்தினதன் மூலம் அவன் சேவிப்பதாக உரிமை கூறின அந்த தேவனை துன்புறுத்தினான் என்பதை அவனால் எப்படி நம்ப முடிந்திருக்கும்? இதை அதிகமாக விளக்க அவசியமில்லை என்று நான் எண்ணுகிறேன். நான் இங்கே கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் அனைவரும் நன்கு பயிற்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன். அதே காரியம்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் அறியாமையின் காரணமாக இருப்பினும் அவன் புத்திசாலி, சாமர்த்தியம் உள்ளவன். அவன் துன்பப்படுத்தின படிப்பில்லாத கலிலேயர்களை காட்டிலும் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன். இவர்கள் தங்கள் தாழ்மையில் கர்த்தரான இந்த மனிதனை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பவுலோ அதிகம் படித்தும் நுண்ணறிவு படைத்திருந்தும் கூட அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமஸ்குவுக்கு போகும் வழியில் அது அவனுக்கு எத்தகைய திருப்பமாக இருந்திருக்கும்? அவன் குருடாக்கப்பட்டிருந்தான். எனவே அவனால் தன் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் அவன் நேர்த்தர் எனப்பட்ட தெருவுக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கு ஒருவருடைய வீடு இருந்தது. அப்பொழுது அனனியா என்னும் பெயருடைய ஒரு தீர்க்கதரிசி அவனை அங்கு சந்தித்தான். பவுல் வருவதை அவன் ஏற்கனவே தரிசனத்தில் கண்டிருந்தான். அவன் இருந்த இடத்தை இவன் அடைந்து உள்ளே சென்றான். அப்பொழுது அவன், சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் உன்மேல் கைகளை வைக்கும்படி என்னை அனுப்பினார் என்றான். அவன் எங்கே இருந்தான் என்று பாருங்கள். அது பவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும்? புரிகிறதா? அவன் செய்வதற்காக பெற்ற பயிற்சி அனைத்தும் எதிர்மாறாய் போய்விட்டது. எனவே அவனுடைய கல்வி அனைத்தும் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவருக்கு ஒரு அனுபவம் உண்டானது என்று அவன் அறிந்து கொண்டான். இது இங்கு நமக்கு மற்றொரு பாடமாய் உள்ளது. அதாவது அனுபவம் மாத்திரம் போதாது, அது கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ள அனுபவமாக இருக்க வேண்டும். எனவே அவன் அதை கண்டு அது அவனுக்கு முன்பிருந்த மற்றவர்கள் பெற்ற மகத்தான ஒன்று என்பதை அறிந்து அரபி தேசத்து பாலைவனத்தில் 3 வருடம் 6 மாதங்கள் செலவழித்து அப்பொழுதிருந்த வேதமான பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று இது வேதபூர்வமானதா என்று அவன் கொண்டிருந்த அனுபவத்தோடு அதனை ஒப்பிட்டு பார்த்தான். அவன், அது ஒரு சிறு சம்பவம் என்று நான் இருக்கிறேன், நான் அறிவாளிகளையே பின்பற்றுவேன் என்று கூறி சென்று விட்டிருந்தால் என்னவா இருந்திருக்கும்? அவன் ஏதோ ஒன்றுக்கு கட்டப்பட்டவனாக ஒரு சிறைவாசியாக வேண்டியிருந்தது. எனவே அவன் ஒப்பிட்டு பார்த்த பிறகு முன்னடையாளங்களை உபயோகித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினான் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. பார்த்தீர்களா, 3.5 வருட காலமாக அவன் அங்கு வார்த்தையில் கிடந்திருந்து அவனை அழைத்த அதே தேவன் அவனுடைய அறிவு அனைத்தையும் மாற்றுவதை கண்டான். அவனுடைய சிந்தனை அனைத்தும், அவன் எதுவாக இருக்க பயிற்சி பெற்றிருந்தானோ அவை அனைத்தையும், அவனுடைய நோக்கம் அனைத்தும் அவனை விட்டு துடைத்து எடுத்து போட்டார். அவன் கட்டப்பட்டவனானான். தேவனுடைய அன்பு மிக அதிகமாக இருந்து வெளிப்பாட்டை பெற்றபோது அவனால் அதிலிருந்து விலகி செல்ல முடியவில்லை. தேவனை சந்திக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியின் அனுபவமும் அதுவே. நீங்கள் பெரிய ஒன்றுடன் தொடர்பு கொள்ள நேரிடும் போது நீங்கள் மற்றெல்லாவற்றையும் விட்டு அதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். புரிகிறதா? மற்றெல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விலகி இதற்கு உங்களை கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். ஒருமுறை இயேசு, பரலோகராஜ்யம் ஒரு விலையுயர்ந்த முத்தை வாங்கும் வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது, அவன் அந்த விலையுயர்ந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான் என்று கூறி வெளிப்படுத்தினார். அந்த விதமாகத்தான் இங்கு உள்ளது. உங்களுக்கு அறிவில் விளைந்த கருத்து உள்ளது, உங்களுக்கு ஒரு வேதசாஸ்திர அனுபவம் உள்ளது. ஆனால் நீங்கள் உண்மையானதை கண்டுகொள்ளும் நேரம் வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதற்குள் நுழைந்து மறைத்துக் கொள்ளுகிறீர்கள். அது என்னவா இருந்தது என்று பவுல் அறிந்திருந்தான். அவன் ஏதோ ஒன்றுக்குள் சேணம் பூட்டப்பட்டிருந்தான் என்று அவன் அறிந்து கொண்டான். நாம் ஏதோ ஒன்றை இழுக்க நாம் ஒரு குதிரைக்கு சேணம் பூட்டிக் கொண்டு வருவது போலே ஆகும். பவுல் தான் பெற்ற அனுபவத்தை 3.5 வருட காலமாக வேதத்துடன் ஒப்பிட்டு பார்த்த பிறகே அறிந்து கொண்டான். தேவன் அவனை பரிசுத்தாவியின் மூலம் தெரிந்து கொண்டார், அவனுக்கு சேணம் பூட்டினார் என்பதை தெளிவாக உணர்ந்தான். அவனுடைய அனுபவத்தின் மூலம் புறஜாதிகளின் முன்னால் சுவிசேஷத்தை இழுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே அவனுக்கு சேணம் போட்டினார். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்னும் முறையில் நாமும் கூட சேணம் பூட்டப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் தனியாக செல்ல முடியாது, நாம் அதனால் உள்ளே கொண்டு வரப்பட்டு நாம் வார்த்தைக்கு சேணம் போட்டப்பட்டுள்ளோம். யார் என்ன கூறினாலும் கவலை இல்லை, நீங்கள் அதற்கு சேணம் பூட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதில் ஏதோ ஒன்று உள்ள காரணத்தால் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்ல முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அதனுடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது வார்த்தையுடன் உங்களை நுகத்தில் பிணைத்திருக்கிறது. யார் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது வார்த்தையாய் உள்ளது. அதனோடு எப்போதும் சேணம் பூட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டு அதனுடன் நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் பரிசுத்த ஆவியை கொண்டு வார்த்தைக்கு சேணம் பூட்டப்பட்டான். அவன் அங்கே அரபி தேசத்து பாலைவனத்தின் பின்பக்கத்தில் கற்றுக்கொண்டான். அவனுடைய எல்லா பழைய காரியங்களும் அனுபவங்களும் லட்சியமும் அவனிலிருந்து அந்த காரியங்கள் களையப்பட்டன. அவ்வாறே நாமும் முதலில் களையப்பட வேண்டும் என்று இன்று நாம் கண்டறிகிறோம். ஜனங்கள் களையப்பட விரும்புகிறதில்லை. மெத்தோடிஸ்ட் சகோதரன் தன் மெத்தோடிஸ்ட் போதகத்தை சிறிது பற்றிக்கொள்ள விரும்புகிறான். அதுபோல பாப்டிஸ்ட் சகோதரனும் தன் பாப்டிஸ்ட் போதகத்தை சிறிது பற்றிக்கொள்ளவே விரும்புகிறான். புரிகிறதா? ஆனால் நீங்கள் முற்றிலுமாக அவைகளிலிருந்து களையப்பட்டு புதிதாக மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவி உங்களை வழிநடத்துவது போல் அங்கிருந்து தொடங்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது என் தகப்பனார் போதகரோடு சபையில் கைகுலுக்கிற போது இதை பெற்றுக் கொண்டார் என்று அவரே கூறினார். அவர் ஒரு விசுவாசம் உள்ள சபை உறுப்பினர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது அவருடைய இனத்துக்கு சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் நாமோ வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். புரிகிறதா? இப்பொழுது நாம் இந்த நாளில் வேதாகம முறைகளுக்கு திரும்பி வர வேண்டும். ஆசாரியரும் கூட சேணம் போட்டப்பட்டிருந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் வேறொரு யுகத்தை அடைந்த போது பழைய சேணத்தை களைந்து புது சேணத்தை பூட்டிக் கொள்ள அவர்கள் தவறி போயினர். அதே காரியத்தை இன்றைக்கு நாம் கண்டறிகிறோம். நாம் சபை காலங்களை பற்றி பேசின போது நிரூபித்தபடி நாம் ஸ்தாபனங்களின் காலத்தை கடந்து வந்தோம். ஆனால் நாம் இப்பொழுது ஒரு அடிமையாக இராத காலத்துக்கு வந்துள்ளோம். இங்கே பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து தம்மை ரூபகாரப்படுத்தி தம்மை தெரிய பண்ணி அவர் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். ஓ என்னே ஒரு மகத்தான நேரம். அவன் அதை அறிந்திருந்தான். வேறொரு காரியம், அவன் சேதம் பூட்டப்பட்டு இதற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அவனால் வேறெங்கும் செல்ல முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அதே சமயத்தில் அவன் போக விரும்பினாலும் கூட அவன் போக முடியாது இருந்தது. அவன் பெரியவனாக வேண்டுமெனும் குறிக்கோள் அவன் வரும்படி அழைக்கப்பட்டிருந்த சகோதர மத்தியில் அவன் போக தூண்டினாலும் அவன் வேறொன்றை செய்ய ஆவியில் நெருக்கப்பட்டான். அவன் தனக்கு சொந்தமானவனாய் இருக்கவில்லை. யாராவது ஒருவர் அவரிடம், சகோதரன் சவுலே, சகோதரன் பவுலே, நீங்க வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், ஏனென்றால் நாங்கள் மிகப்பெரிய சபை உடையவர்களாய் இருக்கிறோம், நாங்கள் அதிக எண்ணிக்கை கொண்ட சபை உடையவர்களாய் இருக்கிறோம், உங்களுக்கு நிறைய காணிக்க முதலீடு கிடைக்கும் என்று கூறியிருக்கக்கூடும். அவன் ஆவியில் நெருங்கி ஏவப்பட்டு, இங்கு எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், நான் அங்கு சென்றிருந்த சகோதரனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், அவரை கர்த்தரிடத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் அதே சமயத்தில் வேறெங்கோ செல்லும்படி ஆவியானவர் அவனை நெருக்கி ஏவினார். அவன் ஒரு சிறைவாசியாக இருந்தான். சரியாக, ஓ தேவரே, எங்களை அது போன்ற சிறைவாசிகளாக்கி எங்களுடைய சொந்த சுயநல குறிக்கோள்களில் இருந்தும் எங்களுடைய சொந்த தீர்ப்புகள் எங்களுடைய சிறந்த சிந்தனைகளின் வழியிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்க செய்யும். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசியாக இருக்கிறேன் என்பதே ஒரு மகத்தான வாக்கு மூலம் என்று நான் கருதுகிறேன். ஞாபகம் கொள்ளுங்கள், அவரே வார்த்தை. புரிகிறதா? யார் என்ன நினைத்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது வார்த்தையாய் உள்ளது. புரிகிறதா? நீங்கள் வார்த்தைக்கு ஒரு சிறைவாசியாக இருந்தால் எந்த ஸ்தாபனமும் உங்களை அதிலிருந்து விலக செய்ய முடியாது, அது வார்த்தை. அதற்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அது செயல்படுகிற விதமாகவே நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். அவன் போக விரும்பின குறிப்பிட்ட இடங்களுக்கு அவனால் செல்ல முடியவில்லை. காரணம் ஏன்? பரிசுத்த ஆவி அவனை தடை செய்தான். அநேக சமயங்களில் பவுல் ஒரு இடத்துக்கு போக நினைத்து அங்கு எனக்கு ஒரு பெரிய கூட்டம் நடக்க ஏது உண்டு என்று எண்ணின போது ஆவியானவரோ அவனை போக விடவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். பவுல் ஒரு சிறைவாசியா இருந்தான் என்பதை அது தெளிவாக எடுத்துக்காட்டி நிரூபிக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசி, ஆவியினால் அவருடைய வார்த்தைக்கு சேனம் பூட்டப்பட்டார். ஓ, அது எனக்கு பிரியம். அவன் கட்டப்பட்டிருந்தான். அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய, அதை மாத்திரம் செய்ய, ஒரு சங்கிலியால், அன்பு என்னும் விலங்கிடப்பட்ட சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தான். அவன் ஒரு சிறைவாசியாக இருந்தான். அவன் அன்பின் விலங்கிடப்பட்ட சங்கிலிகளில் இருந்தான். அவன் கிறிஸ்துவுடன் நுகத்தில் இருந்தான். அவன் வேறு எதனோடும் நுகத்திலே பிணைக்கப்பட முடியாது. அவரோடு அவன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தான். அவர் அவனை எங்கு வழிநடத்தினாரோ அங்கு செல்ல வேண்டியவனாக இருந்தான். அவனுக்கு பாதையின் இப்பக்கமும் அப்பக்கமும் பசுமையாய் காணப்பட்ட போதிலும் அவனால் அங்கு செல்ல முடியவில்லை. தலைவரும் நுகமும் சென்ற பாதையிலே அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஓ, பிரண்ணாம் கூட்டத்தினராகிய நாம் இன்றிரவு நம்முடைய சொந்த சுயநலத்தையும் நம்முடைய சொந்த குறிக்கோள்களையும் கைவிட்டு விட்டு நம்மை முழுவதும் அர்ப்பணித்து அவருடன் நுகத்தில் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாக முடிந்தால் நலமாயிருக்குமே. உலகத்தில் உள்ள மற்றவர் என்ன நினைத்தாலும் உலகத்தில் உள்ள மற்றவர்கள் என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் அன்பின் சங்கிலிகளினால் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிறைவாசிகளாயிருக்கிறோம். என் கால் கிறிஸ்துவுடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் அது நடனமாடாது. நவீன அரை நிர்வாணிகளை நான் தெருவில் காணும் போது அது என் தலையை வேறு பக்கமாக திருப்பும் அளவிற்கு என் கண்கள் கிறிஸ்துவோடு பிணைக்கப்பட்டுள்ளன. நான் இனிமேல் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாதபடி என் இருதயம் அன்பினால் அவருடன் பிணைக்கப்பட்டுள்ளது. என் குறிக்கோள் என்னவென்று கூட எனக்கே தெரியாத அளவிற்கு என் சித்தம் அவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. கர்த்தாவே, என்னை நீர் எங்கு நடத்தினாலும் உம்மை பின்தொடர்ந்து செல்வேன். நான் ஒரு சிறைவாசியாக இருப்பேன். பார்த்தீர்களா? பவுல் சரியாக ஒரு சிறைவாசியாக இருந்தான். அவன் தவறான எந்த வாக்குமூலத்தையும் கூறிக்கொண்டிருக்கவில்லை. அவன் வார்த்தையின் பேரில் காத்திருக்க மீண்டும் பரிசுத்த ஆவியானவரால் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு ஒரு வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கு வேறொரு வழியில் பயிற்சி அளித்திருந்தார். அவனுடைய குறிக்கோள் என்னவா இருந்த போதிலும் கவலைப்படாமல் அவன் கர்த்தர் பேரில் காத்திருக்க பரிசுத்த ஆவியினால் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். பரிசுத்த ஆவியின் உதவியினால் நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கப் போகிறேன், பார்க்கலாமா? இப்பொழுது நான் உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு நாள் பவுலும் சீலாவும் ஒரு குறிப்பிட்ட நகரில் இருந்த தெருவின் வழியாக வந்து கொண்டிருந்தனர். அங்கு அவர்களோ ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு பெண் பவுலை பின்தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே வந்தாள். அந்த பெண்ணில் இருந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு அவளை விட்டு வெளியே வரும்படி கட்டளையிட அப்போஸ்தலன் என்னும் முறையில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது என்று பவுல் அறிந்திருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, அவன் ஒவ்வொரு நாளும் காத்திருந்த போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட பேசினார். அப்பொழுது அவர் இதுதான் அந்த நேரம் என்று கூறினார். அப்பொழுது பவுல் அசுத்தாவியே அவளை விட்டு வெளியே வா என்று கூறினார். புரிகிறதா? பாருங்கள், அவன் கர்த்தருக்கு காத்திருக்க அறிந்திருந்தான். அங்குதான் இந்த அநேகர் வார்த்தையின் பேரில் நிந்தையை வருவிக்கின்றனர். அவர்கள் தங்கள் சுய ஆசைகளுடன் செல்கின்றனர். அதன் விளைவாக எத்தனை எடுப்புதல்கள் தோல்வியடைந்துள்ளன. ஏனென்றால் கர்த்தர் என்ன கூறுகிறார் என்று அறிந்து கொள்ள சுவிசேஷகன் காத்திருக்கிறதில்லை. அவர்களில் சிலர் இங்கு வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் உடனே அங்கு சென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய சங்கம் போய்விடுங்கள் என்று உத்தரவிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு மாறாக கூறியிருப்பார். இருப்பினும் அந்த மனிதருக்கு மாகாண போதகர் அல்லது மற்ற யாரோ ஒருவர் அல்லது ஒரு உதவிக்காரர் அல்லது ஒரு பேராயர் அல்லது ஏதோ ஒரு காரியம் நீ போக வேண்டும் என்று இருக்கிறது. அதே சமயத்தில் அங்கு போகக்கூடாது என்று அவனுக்கு நன்கு தெரியும். ஏனெனில் பரிசுத்த ஆவி இங்கே போ என்கிறார். புரிகிறதா? அவர் தன் ஸ்தாபனத்துடன் முகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஸ்தாபனத்துக்கு ஒரு சிறைவாசியா இருக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்துவுடன் முகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவார். புரிகிறதா? அவர் இயேசுவினால் பிணைக்கப்பட்ட ஒரு சிறைவாசி ஆவார். அப்பொழுது யார் என்ன கூறினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அது ஒரு சத்தமடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். அவர் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுத்து அவர் வெளிப்படும் போது மாத்திரமே அவர் பேசுவார். அவர் வேறொன்றையும் பேச மாட்டார். யாராவது ஒருவர் ஓ ஓ சகோதரன் ஜோன்ஸ் என்று கூறினாலும் சகோதரன் ராபர்ட்ஸ் அல்லது வேறு யாரோ ஒருவர் என்பார்களானாலும் அல்லது இன்றைக்கு நமது தேசத்தில் உள்ள டாமி ஹிக்ஸ் அல்லது ஓரல் ராபர்ட்ஸ் அல்லது டாமி ஆஸ்பான் போன்ற பெரிய மனிதர்கள் அந்த பெரிய சுவிசேஷர்களில் சிலர் கூறினாலும் சரி, யாராவது ஒருவர் டாமி இங்கு வாருங்கள், நீங்கள் தேவனுடைய மகத்தான மனிதர் அல்லது ஓரல் என் மாமாவுக்கு வியாதியாய் கட்டுண்டு கிடக்கிறார், அவர் சுகவீனமாயிருக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அவரை சுகப்படுத்த உங்களிடம் வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். புரிகிறதா? ஒரு கால் பரிசுத்தாவி அவரிடம் இப்பொழுது போக வேண்டாம் என்று கூறியிருக்க கூடும். ஆயினும் அதே சமயத்தில் அந்த மனிதரிடம் அவர் கொண்டுள்ள நட்பின் நிமித்தம் அவர் அவருடன் செல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அப்படி போகாவிட்டால் அந்த மனிதருக்கு சத்துருவாகி விடுகிறார். அந்த மனிதன் அவர் இன்னார் இன்னாரிடம் சென்று அந்த பிள்ளைக்கு அல்லது அந்த பையனை சுகமாக்கினார், அவர் அதை செய்தது எனக்கு தெரியும். பாருங்கள், நான் அநேக ஆண்டுகளாக அவர் நண்பராக இருந்தும் கூட என்னுடைய இடத்திற்கு வரமாட்டேன் என்கிறார் என்று கூறுவார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் அங்கு போக வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டார். அவர் தேவனோடு முகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவர் அங்கு போகாமல் இருப்பது நல்லது. அவருடைய நண்பரை அவர் நேசிக்கிறார். இருப்பினும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் மாத்திரமே அங்கு செல்வது நல்லது. இல்லாவிட்டால் அவர் செல்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த அனுபவம் எனக்கு எத்தனையோ முறை உண்டாயிருக்கிறது. பவுல் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவி கூறும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு இரவு அவன் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவன் அங்கு நடந்து சென்ற போது கால்கள் வழங்காத ஒரு மனிதனை அவன் கண்டான். திடீரென்று ஆவியானவர் அவனிடம் பேசினார். அப்பொழுது அவன் நான் காண்கிறேன் என்றான். எப்படி? ஒரு தீவில் அவர்களுக்கு கப்பல் சேதம் ஏற்படும் என்று அவன் கண்ட அதே விதமாகவே. புரிகிறதா? நீ சுகம் பெற உனக்கு விசுவாசம் உண்டு என்று நான் காண்கிறேன். எழுந்து காலூன்றினில் இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கினார். பார்த்தீர்களா? அங்குதான் காரியமே உள்ளது. அவன் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு வாரம் எழுப்புதல் கூட்டம் நடத்தியும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவி உரைக்கும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். புரிகிறதா? அவன் அந்த முறையீட்டிற்கு இணைக்கப்பட்டிருந்தான். நீங்கள் சகோதரன் பிரணாமே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூறினதற்கு இப்பொழுது முரணாக கூறுகிறீர்களே, இவ்வளவு காலமாக காத்திருந்ததை குறித்து எனலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னிடம் வழியில் பேசி உன்னை வியாதிஸ்தனத்திற்கும் பாதிக்கப்பட்டவர் இடத்திற்கும் அனுப்புகிறேன் என்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? அது பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிதல் நிச்சயமாக. அவர் நான் போயதை செய்யும்படி கட்டளையிடும் வரைக்கும் நான் போகவில்லை. நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது எனக்கு கிடைக்கும் வரையில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது வித்தியாசமாக உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஆம், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். தேவனுடைய கட்டளையை செய்யவே ஆவியானவர் அவனை வற்புறுத்தினார். அவன் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிறைவாசியானார். நண்பர்களே, நாம் மட்டும் சிறைவாசிகளாகிவிட்டால் நலமாயிருக்குமே. இங்கு உஷ்ணமாய் உள்ளது என்று நான் அறிவேன். ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் இன்னும் வேதத்தில் உள்ள இரண்டு பேர்களை குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு ஆறு அல்லது எட்டு பேர்களை எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் மற்றொரு இல்லை இரண்டு பேருடைய பாத்திரங்களை மாத்திரமே குறிப்பிட விரும்புகிறேன். நாம் மோசேயின் குணாதிசயத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் விடுவிப்பவனாக பிறந்தான். அவன் விடுவிக்க பிறந்தவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் மோசே குறித்து கூறுவதற்கு முன்பு நான் இந்த வாக்குமூலத்தை கூற விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே தனக்கு உண்மையாய் சேவிக்க மனதுடைய ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை அவருடைய சிறைவாசியாக்குகிறார்.
a man has to surrender every ambition he's got, everything that he is.
ஒரு மனிதன் தனக்குள்ள சுயாசை அனைத்தும், அவனுக்குள்ள அனைத்தும், ஒவ்வொரு காரியமும், அவனுடைய ஜீவன், ஆத்மா, சரீரம், சித்தம், சுயாசை அனைத்தும் ஒப்புவித்து வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு முற்றிலும் கட்டப்பட்டவனாகி தேவனை சேவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கருத்துக்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கலாம். ஒருகால் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் உங்களை உயர்த்தி நீங்கள் பிரகாசிப்பதற்கென ஒரு பெரிய பதவியை கொடுக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டடைகிறீர்கள்? சில நாட்கள் கழித்து நீங்கள் தோல்வியடைந்த நிலையில் உள்ளதை காண்பீர்கள். தேவன் தமக்கு கட்டப்பட்ட சித்தமுள்ள ஒருவனை பெரும் வரைக்கும் அவ்வாறு இருக்கும். தேவன் சிறைவாசிகளுக்காகவே நோக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை செய்துள்ளார். நீங்கள் அதை வேத வாக்கியங்களினூடாக கண்டறியலாம். ஒரு மனிதன் எல்லாவற்றுக்கும் எதிராக கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக வேண்டும். எனவே கிறிஸ்துவை தவிர வேறு யாருடனும் தொடர்பு கொண்டிருக்க முடியாது. அது உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவுடன் மாத்திரமே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தேவன் உங்களை உபயோகிக்க முடியும். அது வரைக்கும் அவர் உங்களை உபயோகிக்க முடியாது. சில சமயங்களில் நான் வெளியே செல்லும் போது ஜனங்களிடம் கடினமாக பேசுகிறேன். பாருங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எங்காவது ஒரு இடத்தில் துவங்க வேண்டும். உதாரணமாக, சில சமயங்களில் பெண்கள் தங்களுடைய தலைமுடியை கத்தரித்து அவலட்சணமான உடைகளை உடுத்தி அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் என்று கூறி வருவதற்கு எதிராக பூக்குரலிட வேண்டியதாக உள்ளது. நீங்கள் அது சிறிய காரியம் எனலாம். பாருங்கள், நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் துவங்க வேண்டும். எனவே நீங்கள் இங்கே உங்களுடைய சிறு காரியங்களில் தொடங்குங்கள். புரிகிறதா? உலக பிரகாரமான பார்வைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசியாக மாறுங்கள். அதன் பிறகு ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு முடிவில் கடைசியான காரியத்தை விட்டொடித்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு சிறைவாசியாகிறீர்கள். அவருடைய பிடியில் நீங்கள் வந்து விடுவீர்கள். அவர் உங்களை தமது பிடியில் கொண்டிருப்பார். இப்பொழுது மோசே சிறைவேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்தவர் என்று அறிந்திருந்தார். அவன் அதை அறிந்தே இருந்தான். மோசேக்கு இருந்த ஆசையை கவனித்தீர்களா? அவனுடைய தாய் தான் அவருக்கு பால் கொடுக்கும் ஸ்திரியாக இருந்தாள் என்று அவள் கூறியிருந்ததை அறிந்திருப்பான். மோசே ஒரு குழந்தையாய் பிறந்த போது அவனுடைய தாய், மோசே உனக்கு தெரியுமா, உன் தகப்பன் அம்ராமும் நானும் எப்பொழுதும் ஜெர்மனிக் கொண்டிருந்தோம் என்று கூறியிருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. மீட்கிறவன் ஒருவன் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று வார்த்தையை பார்த்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பொழுது நாங்கள், தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் அந்த மீட்கிறவனை காண விரும்புகிறோம் என்று ஜெபம் செய்தோம். ஒரு நாள் இரவு கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தில், நீ பிறப்பாய் என்றும் நீதான் மீட்கிறவனாய் இருப்பாய் என்றும் கூறினார். நாங்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. ராஜா கூறினதற்கு நாங்கள் கவலை கொள்ளவில்லை. அப்பொழுது நீ மீட்கிறவனாக பிறந்திருக்கிறாய் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். மோசே, உன்னை நாங்கள் சரியான விதத்தில் வளர்க்க முடியாது என்று அறிந்தோம். அவர்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தில் இருந்தனர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். புரிகிறதா? உனக்கு நாங்கள் சரியான காரியத்தை, சரியான கல்வியை கொடுக்க வேண்டும், சரியான பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விரும்பினோம். எனவே நான் உன்னை ஒரு சிறு நாணப்பட்டியில் வைத்து நீல நதியில் மிதக்க விட்டேன். எப்படியோ எதிர்பாராத விதமாக நாணற்புள்ளின் வழியாக மைல் கணக்காக தள்ளிக்கொண்டே வந்து பார்வோனின் அரண்மனை பக்கமாக திருப்பிவிட்டேன். அங்கே பார்வோனின் குமாரத்தி, அங்குதான் அவள் குளிக்கும் இடம் இருந்தது. உனக்கு பால் கொடுக்க ஒரு ஸ்திரீ தேவைப்படும் என்று நான் அறிந்தேன். அந்த காலத்தில் உண்மையாகவே குழந்தைகளுக்கு பாலூட்ட பால் குட்டிகள் கிடையாது. எனவே அவர்கள் பால் கொடுக்கும் ஒருத்தியை அமர்த்த வேண்டியதாக இருந்தது. நான் மீரியாவை அங்கு அனுப்பினேன். அவள் அங்கு நின்று கொண்டு பால் கொடுப்பவள் எங்கிருக்கிறாள் என்று என்னால் கண்டறிய முடியும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றாள். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பிறகு மோசே என்று அழைத்து, தேரே, உனக்கு இப்பொழுதோ 16 வயதாகிவிட்டது. நீ பார்வோனின் குமாரனாக போகின்றாய். என்றோ ஒரு நாள் நீ ஜனங்களை விடுவித்து இங்கிருந்து கொண்டு செல்ல போகிறாய் என்றாள். மோசேயின் ஆசையோ அதிகமாக தொடங்கிவிட்டது. அம்மா, நான் படிப்பேன், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் படிப்பேன். நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி ஒரு ராணுவ வீரனாக இருக்க வேண்டும் என்றும் எப்படி இந்த ஜனங்களை மீட்டு இங்கிருந்து கொண்டு போவதென்று நான் படித்து அறிந்து கொள்வேன். நான் ஒரு பெரிய தளபதியாக, பேராயராக இருப்பேன். எனவே அதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். அப்பொழுது நான் அவர்களை வெளியே கொண்டு செல்வேன். நான் என்னுடைய தத்துவம் மற்றும் இதர பட்டங்களை பெற்றுக் கொள்வேன். அதன் பின்னர் நான் அதை செய்வேன் என்றான். கத்தோலிக்க குருவானவர் பிதா சிரிப்பியை போல் அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்ததுண்டா? சரி, அவர் புராட்டஸ்டன்ட்களை அந்த மார்க்கத்திலிருந்து விடுவிக்க போய் அவரே புராட்டஸ்டன்ட் ஆகிவிட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? எனவே இந்த சிறந்த குருவானவர் சிரிப்பி அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதின பிதா சிரிப்பி என்ற புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அவர்கள் அவரை பிதா என்று அழைக்கிறார்கள். அவர் வெறுமன சகோதரன் சிரிப்பி என்றுதான் அழைத்துக் கொண்டார். நாம் எந்த மனிதனையும் அந்த விதமாக பிதா என்று அழைக்கிறதில்லை. அவர் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் தவறென்று நிரூபிக்கவும் அவர்கள் எல்லோரையுமே கத்தோலிக்கராக்க வேதாகமத்தை படித்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் வேதாகமத்தை படிக்க தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியை பெற்று அதன் பின்னர் அவர்களில் ஒருவரை போல் ஆகிவிட்டார். எனவே இதை கவனியுங்கள், மோசே எல்லா பயிற்சியும் பெற்றார். ஏனெனில் அவனுக்கு தெரியும், அவன் மிகவும் சமர்த்தியசாலி, அதிக கல்வி கற்றவன், அதிக நுண்ணறிவு படைத்தவன். எனவே யாருமே, அதாவது அவனால் எகிப்தியருக்கும் கூட கற்றுத்தர முடிந்தது. அவனால் அவர்களுடைய மனோதத்துவ நிபுணருக்கு கற்றுத்தர முடிந்தது. ராணுவ பராக்கிரமம் என்னவென்று அவர்களுடைய தளபதிகளுக்கும் அவனால் கற்றுத்தர முடிந்தது. அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். அவனுடைய மேன்மையின் காரணமாக ஜனங்களோ மோசேக்கு பயந்தனர். ஓ, அப்படிப்பட்ட மேதை என்ன, அவன் ஒரு தலைமை பேராயர் அல்லது போப்பாண்டவராக இருந்திருக்கலாம். அவன் ஒரு மகத்தான நபராக இருந்தான். அவன் ஒரு பராக்கிரமம் உள்ள மனிதனாக இருந்தான். அவன் இதை செய்ய பிறந்திருந்தான் என்பதை அவன் அறிந்தவனாய் தன் பெரிய குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டவனாய் பயிற்சி
பெற்றான்.
இன்றைக்கு நடப்பது போல நான் அந்த மனிதர்களை வேதாகம பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்களை கூறவில்லை. நான் அப்படி கூறவில்லை. இங்கு மேற்கு பாகத்தில் $15 கோடி செலவில் வேத சாஸ்திர பள்ளி ஒன்றை கட்டப் போகிறார்கள். பாருங்கள், வெந்தயகோஸ்தக்காரர்கள், $15 கோடி செலவில் பள்ளி. என்னை பொறுத்தவரையில் அது ஊழிய கணத்தில் உள்ள மிஷினரிமார்களுக்கு செலவிடப்பட வேண்டும். புரிகிறதா? பார்த்தீர்களா? புரிகிறதா? ஆனாலும் எப்படியாயினும் அவர்கள் வேதாகம பள்ளியை விட்டு வெளியேறும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்னவாக இருக்கின்றனர்? ஒரு கூட்ட நவநாகரிக பண்பற்ற ரிஷிகளாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அதன் பின்னர் அப்படித்தான் அவர்கள் வெளியே வருகின்றனர். அதே விதமாகத்தான் வேதாகம பள்ளியை விட்டு வெளிவரும் மற்றவர்களும் உள்ளனர். புரிகிறதா? இப்பொழுது நாம் கண்டறிவது என்னவெனில், மோசே தான் பெற்ற பயிற்சி அனைத்திலும் இன்றைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பெரிய பேராயர்களை, மகத்தான உயரிய பேராசையை உருவாக்கிற பின்பு நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சுய ஆசைகளும் மோசேயின் ஆசைகளைப் போல் ஆகிவிடுகின்றன. புரிகிறதா? தேவன் மோசேயை தம் கரங்களில் கொள்வதற்கு முன்பு அவர் அவனுடைய பேராசையை களைய வேண்டியதாக இருந்தது. அவனுடைய பயிற்சி அனைத்தையும் அவர் களைய வேண்டியதாயிற்று. அவன் வெளியே சென்றான், அவன் விடுவித்தான், அவன் ஒரு எகிப்தியனை கொன்றான். அவன் அப்படி செய்த போது அவன் தவறானதில் இருந்தான் என்பதை அவன் கண்டான். அவன் அப்படி செய்திருக்க கூடாது, அதுவல்ல முறை. தேவன் அவனை வனாந்திரத்திற்கு, வனாந்திரத்துக்குள்ளாக, ஒரு வனாந்திரமான இடத்துக்கு கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. நீங்கள் கவனிப்பீர்களானால், தேவன் யாருக்காக ஒரு செய்தியை வைத்திருக்கிறாரோ அந்த ஒரு விதமான வினோதமான நபர்களை எல்லாம் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்கிறார். அவர் பவுலுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அவனை வனாந்திரத்துக்கு, அதாவது அவன் கண்ட இந்த மகத்தான தரிசனங்கள் அனைத்தையும் விளக்கி கூற வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றார். ஒரு குறிப்பிட்ட வனாந்திரத்துக்கு போ, என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு முழுவதுமாக அறிவிக்கும் வரையில் அவன் அங்கு தரித்திருந்தான். மோசேயின் காலத்தில் அவர் அவனை வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றார். அங்கு அவனை 40 ஆண்டுகள் தங்கும்படி செய்து அவனுடைய வேத சாஸ்திரம் அனைத்தையும், சுய ஆசைகள் அனைத்தையும் களைந்தார். ஓ, அவன் திரும்பி பார்த்து அவனுடைய தோல்விகளை காண அது எத்தகைய தருணமாயிருந்தது. நம்முடைய சுய ஆசைகளை நாம் காணும் போது இன்றிரவு நாமும் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுகமளிக்கும் கூட்டங்களை கவனித்து, சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி தேவன் வியாதியஸ்தருக்கு சுகமளிக்க தொடங்கினாரா என்பதை பாருங்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஸ்தாபனமும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர் தங்கள் ஸ்தாபனத்தில் சேர மறுத்த காரணத்தால் அவர்கள் தங்களுக்கென சுகமளிக்கும் ஒருவரை பெற விளைந்தனர். நாம் என்ன செய்து விட்டோம்? நாம் அதை சிறிது நேரம் சிந்திப்போம். மோசே செய்த அதே காரியத்தை நாம் செய்துள்ளோம். நாம் சென்று ஏதோ ஒரு விதமான அற்புதத்தை உற்பத்தி செய்ய முயன்றோம். நான் வியாதியை முகர்கிறேன், என் கையில் ரத்தம் படுகிறது என்று கூறினோம். ஒரு அற்புதத்தை உற்பத்தி செய்தோம். பார்த்தீர்களா? இப்பொழுது நாம் பெற்றுள்ளது என்ன? அவர்களில் சிலர் அதிக இறுக்கமடைந்து அதை விட்டு விலகி நிரந்தரமான குடிகாரராகவும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களாகவும் தங்கள் சிந்தைகளை எடுத்துக் கொண்டனர். அவர்கள் திரும்பி சென்று பெந்தேகோஸ்தே குறிக்கோளில் இருந்து அகன்று ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு விட்டனர். புரிகிறதா? நாம் என்ன செய்து விட்டோம்? நாம் ஒரு எகிப்தியனை கொன்றோம், அது உண்மை. நாம் முயன்று, நாம் பாடுபட்டு, நாம் பணம் கொடுத்து, நாம் ஜபக்கூட்டங்களை இரவு முழுவதும் உழைத்தும் நாம் எந்த ஆதரவையும் பெறவில்லை. எனவே நாம் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய முயன்று ஏதோ ஒரு விருந்து, இந்த காரியங்களின் எல்லா மாதிரிகளிலும் முழுவதும் தோல்வியடைந்து விட்டதையே கண்டறிகிறோம். நாம் மனாந்திரத்துக்கு திரும்பி செல்ல வேண்டியது அவசியம், அது உண்மை. ஆமையா, விரிசல்களும் போராட்டங்களும் அதை ஏன் விட்டுவிடக் கூடாது? அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், திரும்பி சென்று அதை கைவிட்டு விட வேண்டும். ஏன்? நாம் மோசே புரிந்த அதே செயலை செய்து கொண்டு வந்தோம். அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. 40 ஆண்டுகள் கழித்து மோசே அவன்தானே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சிறைவாசியாக இருப்பதை அறிந்து கொண்டான். நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்? தேவன் நம்மை குறித்து கூறியுள்ள இந்த மகத்தான காரியங்களின் எல்லா வெளிப்படுத்தலுமான நாம் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும், நாம் எப்படி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற சத்தியங்கள் எடுத்துரைக்கப்பட்ட போது இந்த மகத்தான ஆசீர்வாதங்கள் உண்டாயின. நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் வார்த்தைக்கு சேனம் ஊட்டப்பட்டு அதில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் சொந்த ஸ்தாபன தத்துவங்களை கை கொள்ள தொடங்கினர். அது ஏற்கனவே தோல்வி அடைந்திருந்தது. உண்மையை போல் காட்சிகளுக்கும் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய முயற்சிக்கின்றனர். இத்துடன் இதை நான் நிறுத்திக் கொள்வது நலம். புரிகிறதா? நான் கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு போதிய ஞானம் உள்ளது என்று நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். புரிகிறதா? ஆனால் அது என்ன விளைவித்தது என்று பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள். இன்றிரவு நாம் என்ன பெற்றுள்ளோம்? முழுவதும் ஸ்தாபனங்களால் நிறைந்த ஒரு தேசத்தையே. அவர்கள் வேத வசனங்களை மறுதளித்து பரிசுத்தாவியின் ஜீவனை மனோதத்துவத்தினால் மனதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் சபைக்குள் அனுமதிக்க மறுத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி வேத பூர்வமானது என்று நிரூபித்த சர்பத்தின் வித்து நித்திய பாதுகாப்பு போன்றவர்களை பிரசங்கிக்க அனுமதி அளிப்பதில்லை. அது தவறு என்று இரண்டாவது நிரூபிக்க நான் சவாலுக்கு மேல் சவாலிட்டிருக்கிறேன். அவர்கள் எதை பெற்றிருக்கிறார்கள்? லூத்தரும் மற்றவர்களும் பெற்றிருந்த அதே காரியத்தையே பாருங்கள். எகிப்தியனை கொன்று போடுதல், அது என்னவா இருந்தது? ஒருகால் அதுவோ ஒரு மனிதனை தன் திருட்டுத்தனத்திலிருந்து திருப்பி இருக்கக்கூடும், அல்லது தன் மனைவிக்கு உண்மையாய் வாழும்படி செய்திருக்க கூடும். ஆனால் நீங்கள் அவரை என்ன செய்து விட்டீர்கள்? எங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு சபை அங்கத்தினனாக்கி விட்டீர்கள். பார்த்தீர்களா? மோசே தான் பெற்றிருந்த 40 ஆண்டுகால பயிற்சியின் வெற்றியாய் மரித்து நாற்றமெடுத்த ஒரே ஒரு மனிதனை மாத்திரமே சுட்டி காண்பிக்க முடிந்தது. மரித்து அழுகி நாற்றமெடுத்த ஒரே ஒரு எகிப்தியனை இன்றிரவும் ஏறக்குறைய அதே விதமாய் உள்ளது. இதுவரை நடைபெற்றுள்ள எழுப்புதல் கூட்டங்களில் அவ்வாறு அழைக்கப்படுகின்ற அதன் விளைவாக நாம் சுட்டி காட்டக்கூடிய ஒன்றே ஒன்று, எகிப்தின் இரவை குறித்து எவ்வாறு ஆப்பிரிக்க பழங்குடியினர் அறிய முடியவில்லையோ அவ்வாறே தேவனை அறியாத நாற்றமெடுத்த ஒரு கூட்ட சபை அங்கத்தினர்களை மாத்திரமே. அது உண்மையே. அதாவது தேவனுடைய வார்த்தை குறித்து அவர்களிடம் கூறிப்பாருங்கள், அப்பொழுது அவர்களோ நான் அதை விசுவாசிக்கிறதில்லை என்பார்கள். மேலும் நீங்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் அதை விசுவாசிப்பதில்லை என்கிறார்கள். பார்த்தீர்களா? புரிகிறதா? நாம் பட்ட சிரமங்கள், போராட்டங்கள் மற்றும் நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தின் விளைவாய் சுட்டிக்காட்டக்கூடியதோ அந்த பயங்கரமான காரியமே. ஒருகால் நாம் பெரிய வேதாம பள்ளியை பெற்று அதை சுட்டிக்காட்ட முடியும், ஆனால் அது மறித்துவிட்டது. நாம் ஒரு சாபனத்தை சுட்டிக்காட்ட முடியும், அது மறித்துவிட்டது, அது நாற்றமெடுத்துக் கொண்டிருக்கிறது. நாம் முதலில் எதை விட்டு வெளிவந்தோமோ அதுதானது. நாய் தான் கக்கினதை தினவும் பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பி செல்வது போன்றது அது. ஒரே ஒரு மறித்த எகிப்தியன். யாராகிலும் மோசே, பார், ஜனங்களுக்கான உணர்வையே நீ பெற்றிருக்கவில்லையா? நீ இதை செய்ய அழைக்கப்பட்டாய் என்று கூறியிருப்பார் என்பது சந்தேகமே இல்லை. மோசேயை அறிந்த யாராவது அதற்கென்று மோசே அழைக்கப்பட்டதை அவர் அறிந்திருப்பார். ஜனங்களின் மேல் கொண்டிருந்த பரிதாபத்தை இழந்து விட்டீர்களா? இல்லையா? பாருங்கள், பின்ன ஏன் நீங்கள் போய் அதை செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் இதை செய்ய முயற்சிக்க கூடாது? நீங்கள் ஏன் மற்றவர்களோடு கலந்து கொள்ளக் கூடாது? மோசே அங்கு எரிகிற முச்சடியின் அனுபவத்தை பெற்று, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறேன், என் வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன், நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன், அதை செய்ய நான் உன்னை அனுப்புகிறேன் என்னும் அந்த வார்த்தையை அது பிரகடனம் செய்யும் வரைக்கும் அவனிடத்தில் இருந்த மற்றெல்லாம் களையப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதானது. அவன் வார்த்தையை கண்டான். அது ஜனங்களின் சுய ஆசையோ அல்லது ஜனங்களின் வாஞ்சையோ இல்லை. அதன் பிறகு மோசே என்னவானான்? அவன் எகிப்தியர்களை சந்திக்க விரும்பவில்லை. இந்த காரியத்தை அவன் இனி ஒருபோதும் சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் ஒரு சிறைவாசியானான். ஆமென். 40 வருடங்களாக அவனிடத்தில் இருந்தவை களையப்பட்டு அதன் பிறகு அவன் எரிகின்ற முச்சடியில் ஒரு சிறைவாசியாகிறான். தன்னுடைய அறிவுத்திறன் யாவற்றோடும் கூட மகத்தான மோசே. எகிப்தில் மோசே வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அந்த வல்லமையான வேதசாஸ்திர நிபுணன் எரிகிற முச்சடியின் பிரசனத்தில் என்ன செய்தான் என்று கவனியுங்கள். அவன் தன்னுடைய இயலாமையை மாத்திரமே அறிக்கையிட்டான். அவன் தேவனுடைய உண்மையான நோக்கத்தை கண்டபோது அவன் அதை செய்ய இயலாது என்று அறிக்கையிட்டான். இருப்பினும் அவன் தன்னால் பெற முடிந்த வேதசாஸ்திரம் எல்லாவற்றிலும் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். அவன் மிகச்சிறந்த பள்ளிகளில் பயிற்சி பெற்றான். ஆனால் அதே சமயத்தில் அக்னிஸ்தம்பம் அந்த முச்சடியில் தொங்கின போது அவனால் என்ன செய்ய முடிந்தது? அவன் என்னால் பேசவும் கூட முடியவில்லை என்று கூறினான். ஆண்டவரே, நான் போவதற்கு எம்மாத்திரம் என்றார். பார்த்திருடா போசே, உன் பாதரட்சைகளை கடத்தி போடு. உன்னோடு நான் பேச வேண்டும். உன்னுடைய பாதரட்சையை கடத்தி போடு. நீ தரையிலே மறுபடியும் சாஷ்டாங்கமாய் படிந்துகொள். நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். அவனால் பேச முடியவில்லையே. முடிவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறைவாசியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த விதமாகவே பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான். மோசே மீட்கிறவனாக தெரிந்து கொள்ளப்பட்டான். முடிவிலே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் பிரஜையை அவருக்கென ஒரு சிறைவாசியாக்குகிறார். ஓ அல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை அவனை போக சொன்ன போது மாத்திரமே அவன் போனான். என்னை அழைப்பிறது யார் என்று சொல்லுவேன்? இருக்கிறேன் என்பவர் என்று கூறு. அதை நான் எப்படி செய்வேன்? நான் உன்னோடு கூட இருப்பேன். சரி ஆண்டவரே, நீர் சொன்னபடியே செய்வேன். இதோ நான் இருக்கிறேன். ஓ என்ன! அதுதான், அவன் ஒரு சிறைவாசியாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மேலான சிந்தனைக்கு விரோதமாக செல்கிறான். அவன் ராணுவத்தை கட்டளையிட்டு நடத்த பயிற்சி பெற்றிருந்தான். உருவின பட்டயங்களை மேலே நோக்கியவாறு எழுத்து போரிட, அதாவது எல்லா ரதங்களும் ஒழுங்காக சென்று ஈட்டிகளால் தாக்க கட்டளையிட அவ்வாறு புறப்பட்டு செல்ல பயிற்சி பெற்றிருந்தான். அப்படித்தான் அதை கைப்பற்ற அவன் எண்ணம் கொண்டிருந்தான். அதுவே அவனுடைய பயிற்சியாயிருந்தது. ஆனால் அவன் கர்த்தரிடம், நான் எதை உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டான். அவர், உன் கையில் என்ன இருக்கிறது என்றார். ஒரு கோல் என்றான். சில சமயங்களில் தேவன் மனித அறிவுக்கு கேலித்தனமாய் காணப்படும் காரியங்களை செய்கிறார். புரிகிறதா? அவனுடைய கையில் ஒரு கோல் இருந்தது. தன்ன மீசையோ தொங்கிக் கொண்டிருந்தது. 80 வயது வயோதிகன். தன் மனைவியை கழுதையின் மேல் ஏற்ற அவளோ குழந்தையை அவளுடைய இடுப்பில் வைத்துக் கொண்டாள். வயோதிக தசைகள் தொங்கிக் கொண்டிருந்த கரத்தில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு அப்படியே தலை நிமிர்ந்து நடந்தான். ஏனென்றால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டவராயிருந்தான். ஏன்? அவன் முடிவிலே நங்கூரமிடப்பட்டிருந்தான். அவன் ஒரு சிறைவாசியாயிருந்தான். வார்த்தை போக சொல்லும் போது மாத்திரமே நான் செல்வேன். வார்த்தை பேசும் போது மாத்திரமே நான் பேசுவேன். நீ எங்கே போகிறாய்? நான் ஒரு கட்டளை பெற்றிருக்கிறேன். தேவன் என்னை அனுப்பின பார்வோனை முன்னால் நின்று இந்த கோலை அவனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆமே. இதன் பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? நான் இதை செய்த பிறகு அவர் எடுத்த காரியத்தை அருளுவார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இன்றிரவு முதலடியாக நீங்கள் செய்யும்படி ஒரு காரியத்தை மாத்திரமே பெற்றுள்ளீர்கள். அது அர்ப்பணித்து ஒரு சிறைவாசியாதல். உன்னை குறித்தோ அல்லது வேறொன்றை குறித்தோ என்ன வேண்டாம், ஒரு சிறைவாசியாகிவிடு. மோசே ஒரு சிறைவாசியானான். அவனால் பேசக்கூட முடியவில்லை என்று அறிக்கை செய்தான். முடிவில் தேவன் அவனை தமது கரங்களில் கொண்டார். தேவன் போக சொன்னால் மாத்திரமே அவனால் போக முடிந்தது. அவர் வார்த்தையை அவனிடம் கூறினார். அது வார்த்தை என்று அவன் அறிந்து கொண்டான். அப்பொழுது அவன் தன்னை வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் அங்கே மோசேயை தேவனுடைய சித்தத்துக்கு சேணம் போட்டினார். அதே காரியத்தை அவர் பவுலுக்கும் செய்தார். சரிதானே? அவர் பவுலுக்கு சேணம் போட்டினார். சிறிய கோணலான மூக்கு கொண்ட கிண்டலான யூதன். ஓ, அவன் தத்துவ மற்றும் எல்லா பாண்டித்ய பட்டங்களையும் பெற்றிருந்தான். ஆனால் அவர் அவன் வார்த்தை நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பார்த்தீர்களா? பவுல் அங்கு உட்கார்ந்து கொண்டு வார்த்தையை கண்டு அது இயேசு என்று அறிந்து கொண்டான். அவன் தன் கரங்களை உயர்த்தி அவருக்கு சேணம் போட்டப்பட்டவனானான். தேவனுடைய அன்பு அவனை வார்த்தைக்கு சேணம் போட்டுவிட்டது. அவன் புறஜாதிகளுக்கு முன்பாக நாமத்தை அறிவிப்பான். அவன் புறப்பட்டு சென்றான். மோசே, நான் உன் பிதாக்களின் தேவன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறேன். நான் அவர்களுக்கு வாக்களித்தேன் என்பதை நினைவு கூறுகிறேன். வாக்குத்தத்தத்தின் நேரம் வந்துவிட்டது. என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் காண்கிறேன். என் வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். உனக்கு சேணம் போட்ட நான் இறங்கி வந்திருக்கிறேன். வார்த்தை என்ன கூறுகிறது என்று உனக்கு தெரியும். நீ அங்கு போவதற்காக நான் உன்னை சேணம் போட்டுள்ளேன். என் ஜனங்களை விடுவிப்பதற்கென உன்னை அங்கு அனுப்ப வல்லமையினால் உன்னை சேணம் போட்டினேன். உன் கையில் அந்த கோலை ஒரு சாட்சியாக எடுத்துக்கொண்டு போ. ஏனென்றால் அதனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ கண்டாய் என்றார். தாவீது கவனோடு சென்றது போன்றே. புரிகிறதா? அவன் தன்னை சேணம் பூட்டிக் கொண்டு அங்கு சென்றான். முடிவில் தேவன் தனக்கு கீழ்ப்படிந்த ஒருவனை, அவருக்கு சேணம் போட்டப்பட்ட ஒருவனை பெற்றார். தேவனுடைய வார்த்தை அவனை போக சொன்னால் ஒழிய அவனால் போக முடியவில்லை. இன்றைக்கு ஜனங்கள் மாத்திரம் அதையே செய்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது அவன் அவருடைய சிறைவாசியாயிருந்தான். ஒரு அன்பின் சிறைவாசியாய் அன்பின் கட்டில் தேவனோடு நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தான். பவுல் தேவனுக்கென்ற அன்பின் கட்டில் நுகத்தில் பிணைக்கப்பட்டான். பவுலை போன்றே அவர்கள் இருவருமே ஒரே விதமாக பயிற்சி பெற்றிருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களை ராணுவ பலத்தினால் விடுவிக்க மோசே பயிற்சி பெற்றிருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பவுல காலத்தில் உலகிலிருந்து பெரிய மார்க்க சக்தியின் மேலும் ரோமருடைய கைகளில் இருந்து அவர்களை விடுவித்து சுவாதீனராக்கவும் பயிற்சி பெற்றிருந்தார். தமாலியலின் கீழ் பயிற்சி அளிக்கும் பெரிய பள்ளியில் இருந்து வந்திருந்தார். இருவரும் வனாந்தரத்துக்கு சென்று வித்தியாசமான மனிதர்களாய் திரும்பி வந்தனர். இருவரும் அக்னிஸ்தபத்தை கண்டனர். இருவரும் தீர்க்கதரிசிகள். சரியா? இருவரும் தீர்க்கதரிசிகள். இருவரும் அக்கறை ஸ்தம்பத்தில் இருந்து பேசப்படுவதை கேட்டனர். அது முற்றிலும் உண்மை. இருவரும் விடுவிப்பதற்கென தோன்றினார்கள். இருவரும் வனாந்தரத்துக்கு சென்றனர். தங்கள் வீடுகளை விட்டு வனாந்தரத்துக்கு சென்று கண்டறிய, அதாவது தங்களுடைய ஜனங்களையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள சென்றனர். புரிகிறதா? அவர்கள் ஒரே விதமான பயிற்சி பெற்றிருந்தனர். ஆனால் தேவனோ அவர்களை வேறு விதமாக மாற்றினார். அவர்கள் முற்றிலும் ஒரு சிறைவாசிகளாகி அவர்கள் விருப்பப்படி நடவாமல் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே விதமாக நடந்தனர். அவர் நேற்று வேண்டும் என்று இருக்கிறார். இவைகளை கூற நமக்கு இன்னும் 10 நிமிடங்கள் கிடைக்குமா? நான் இன்னும் மற்றொரு குணாதிசயம் கொண்ட நபரை குறித்து துரிதமாக கூறவுள்ளேன். இப்பொழுது அந்த ஒருவர் என் கண்முன் தோன்றுவதை நான் காண்கிறேன். அவருடைய பெயர் யோசேப்பு. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குமாரன். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பரிபூர்ண முன்னடையாளமாக திகழ்ந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்தான். அவனும் ஒரு தீர்க்கதரிசியாக கூட இருந்தான். புரிகிறதா? அவனால் தரிசனங்களை காண முடிந்தது. அவன் ஒரு சிறுவனாய் இருந்த போது அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்குவது போல் தரிசனம் கண்டான். பார்த்தீர்களா? ஆனால் கவனியுங்கள், அவன் ஒரு பெரிய நபராய் இருந்ததாக நினைத்துக் கொண்டான். புரிகிறதா? ஆனால் தேவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? அவர் மற்றவர்களுக்கு செய்திருந்த அதே காரியத்தையே செய்தார். ஏனென்றால் மோசே ஒரு மீட்கிறவனாய் இருந்தான், பவுல் ஒரு மீட்கிறவனாய் இருந்தான், இப்பொழுது யோசேப்பும் ஒரு மீட்கிறவனாய் இருந்தான். அவன் தன் ஜனங்களை பஞ்சத்திலிருந்து ரட்சித்தான். தேவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? அவனை சிறையில் அடைக்க வேண்டியதா இருந்தது. நேராக சிறையில் அவனை வைத்தார். ஆமையா, அவன் தன் சகோதரர்களால் ஒரு எகிப்தியனுக்கு வைக்கப்பட்டான் என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் அவனை போத்திபாருக்கு விற்றனர். போத்திபார் அவனுக்கு சிறிது சுதந்திரம் கொடுத்திருந்தான். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அது அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அவன் அழுது கொண்டே சிறையில் அமர்ந்திருந்தான். தேவன் அதை களைய வேண்டியதா இருந்தது. இப்பொழுது இதை கவனியுங்கள், அவன் காவலில் இருந்த போது அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவனுடைய சகோதரர் அவனை வணங்குவது போல் அவன் கண்ட தரிசனம் அவன் நினைவில் எப்பொழுதும் இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனெனில் அது அவன் தேவனிடத்திலிருந்து பெற்ற வரம் என்று அறிந்திருந்தான். அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்றும் அவன் அறிந்திருந்தான். நாம் அதை நம்முடைய சிந்தையில் கொண்டவர்களாக மாத்திரம் இருந்தால், அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களில் அவர் ஒரு சபையை பெற்றுக் கொள்ளப் போகிறார் என்றும் அவர் ஒரு கூட்ட ஜனங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறார் என்றும் அறிந்து கொண்டால் நலமாயிருக்குமே. இந்த காரியங்களை அவர் வாக்கு பண்ணினபடியால் அவர் அவைகளை நிறைவேற்றப் போகிறார். அவர் அதை செய்வதாக கூறினார். நாம் அந்த நேரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அங்குதான் இருக்கிறோம். அவர் நம்மை உண்மையான சிறைவாசிகளாக்கும்படிக்கு அவருடனே உள்ளில் பூட்டப்பட்டிருக்க செய்யும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் தேவனுடன் அடைக்கப்பட்டிருக்கிறேனா என்று நீங்கள் பாடும் அந்த பழைய பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் தேவனுடன் உள்ளே அடைக்கப்பட விரும்புகிறேன். இதை குறித்தே நான் சிந்தித்தேன். தேவனுடன் உள்ளே அடைக்கப்பட்டிருக்க வேறொன்றும் செய்ய முடியாது. தேவன் போக சொல்கிற போது மாத்திரமே நீங்கள் போக முடியும். தேவன் செய்ய சொல்கிறதை மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடன் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் தானே முற்றிலும் ஒரு தோல்வியடைந்தவனாகிவிட்டான். அவன் அறிந்திருந்த அனைத்தும், அவனுக்கு புரிந்த அனைத்தும், ஒவ்வொன்றும் அவன் முழு தோல்வியடைந்தவனானான். அது கிரியை செய்யவில்லை. அவன் சொல்வதையோ யாருமே கேளாத சூழ்நிலையில் அவன் வைக்கப்பட்டு விட்டான். அவன் ஒரு சிறைவாசியாக இருந்தான். புரிகிறதா? அவிசுவாசிகள் அவனை விசுவாசிக்காத ஒரு சூழ்நிலையில் அவன் வைக்கப்பட்டான். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? அவனுடைய ஊழியம் அவமாய் போய்விட்டது. ஜனங்கள் தங்களுடைய தலையை திருப்பிக் கொண்டனர். அவன் காவலில் இருந்த போதோ யாருமே அவன் மேல் கவனம் செலுத்த விரும்பவில்லை. அவனுடைய ஊழியம் இனி என்ன நன்மையை செய்யும்? சிறை கம்பிகளின் பின்னால் நின்று கொண்டு அவன் பிரசங்கம் செய்திருக்க கூடும். அவர்களோ கேளாமல் அங்கிருந்து நடந்து சென்றிருப்பார்கள். பாருங்கள், ஆயினும் அவன் ஒரு சிறைவாசியாகிவிட்டிருந்தான். சரியான நேரம் வரும் வரைக்கும் தேவன் அவனை ஒரு சிறையில் வைத்திருந்தார். இதோ என்னுடைய மனிதன் இருக்கிறான் என்றார். மகிமை, முழு தோல்வி. முடிவிலே தேவன் அவனண்டை அவனுடைய சிறைக்கு வந்தார். அவர் பவுலிடமும் மற்றவர்களிடமும் வந்தது போலவே அவர் யோசேப்பிடம் வந்தார். அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வர அவர் அவனுக்கு அளித்திருந்த வரத்தை உபயோகித்தார். அது உண்மை. அவர் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவன் என்ன செய்தான்? அவர் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவுடனே அவனுக்கு ராஜாவினால், தன்னுடைய ராஜாவினால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாருக்கு கீழ் அடங்கியிருந்தானோ அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்தான். அவன் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆமே, அவன் ஒரு நோக்கத்துக்காகவே பிறந்தான் என்று எப்பொழுதும் தன் மனதில் கொண்டிருந்தவனாய் அவனுடைய சிறையில் இருந்தான். அவன் ஒரு ராஜாவின் அருகில் உட்காரப் போவதாயிருந்தான். மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுடைய முழங்கால்களை முடக்கி அவனை வணங்கப் போவதாயிருந்தது. அப்படித்தான் அவன் கண்ட தரிசனம் உரைத்தது. ஆமே. ஆனால் அவனுடைய தரிசனம் முழுவதுமாக நிறைவேறுவதற்கு முன்பு அவன் ஒரு சிறைவாசியாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆமே, அதன் பிறகு அவன் ஆளுகை
செய்பவனானான்.
அவன் தன்னுடைய சிறை விட்டு வெளியே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சிறைவாசியாகி தேவன் அவன் வாயில் கூறும்படி போடுகிறதை மாத்திரமே அவனால் கூற முடிந்தது. அப்போது தேவன் அவன் மூலம் அசைவாடினார். கவனியுங்கள், பார்வோனின் இளவரசர்களை தன் விருப்பப்படி கட்ட மோசேக்கு அதிகாரம் இருந்தது. நீங்கள் இந்த மலையை பார்த்து பயந்து போ என்று சொல்ல பார்வோனின் இளவரசர்களை கட்ட அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவர்கள் உதவிக்காரராக இருந்தாலும் அல்லது திருச்சபை மூப்பராக இருந்தாலும் அல்லது அவர்கள் மாகாண பிரதிநிதிகளாக இருந்தாலும் அல்லது அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவன் நான் உங்களை கட்டுகிறேன் என்று சொல்லும் போது அவர்களோ கட்டப்பட்டனர். அவ்வளவுதான், அவன் தன் சொந்த வார்த்தையை உரைத்து தன் சித்தப்படி அதை செய்ய முடிந்தது. ஆவே தேவனுக்கு மகிமை. ஓ, நான் கூறியதை காத்துக்கொள்ள எனக்கோ இன்னும் கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளன. அவன் உலகத்துக்கு ஒரு சிறைவாசியாக இருப்பதிலிருந்து தேவனுக்கு ஒரு சிறைவாசியானான் என்று நாம் கண்டறிகிறோம். பவுலுக்கும் அதே விதமாக சம்பவித்தது, மோசேக்கும் அதே விதமாக சம்பவித்தது. தன் சொந்த கருத்துக்கு ஒரு சிறைவாசியாக இருப்பதிலிருந்து தேவனுக்கு ஒரு சிறைவாசியாதல். யோசேப்பு வெளியே வந்த போது அவன் தேவனுடைய வல்லமையை பெற்றிருந்தான். சவுல் பவுலான போது மோசேயின் சொந்த கருத்து, அதாவது அவன் அதை தேவனிடம் சமர்ப்பித்து அது அவனை விட்டு களையப்பட்டது. அவன் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒரு சிறைவாசியானான். எங்கெல்லாம் போக மாத்திர முடியுமோ, நீங்களோ கிறிஸ்துவா என்று கேட்கலாம். அவன் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே பவுல் இருந்ததை போன்றே அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசியாயிருந்தான். அவர்கள் மூவரும் தீர்க்கதரிசிகளாயிருந்தனர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். புரிகிறதா? அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் ஒரு சிறைவாசிகளாவதற்கென தங்கள் சொந்த கருத்துக்கள் அவர்களை விட்டு களையப்பட வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் அவனுக்கு தன் சொந்த வார்த்தையினால் கட்ட அதிகாரம் இருந்தது என்பதை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். அவனுக்கு தன் சொந்த வார்த்தையினால் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் இருந்தது. அவன் என் ராஜாவின் நாமத்திலே நான் உன்னை கட்டவிழ்க்கிறேன் என்று கூறியிருக்க முடியும். ஆமேன். பார்வோன் யோசேப்பை தன் குமாரனாக்கி கொண்டான். கிறிஸ்துவும் அன்பின் சிறைவாசிகளை தமது குமாரராக்கி தமிழர்களாக்கி கொண்டார். அவருக்கு இருந்த அதே வல்லமையை அவர் அவர்களுக்கு அளிக்கிறார். பரிசுத்த யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வான் என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பினால் சிறைவாசியானவனுக்கு தன்னுடைய ராஜாவாகிய கிறிஸ்துவினால் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. ஆமேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னுடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால், ஏனெனில் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், இங்கும் அங்கும் அல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அல்லது நீங்கள் உரைப்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவன் வல்லமையை உடையவனாயிருந்தான். கவனியுங்கள், யோசேப்பு சிறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு அவன் வெளியே அடைத்து செல்லப்பட்டு சவரம் பண்ணப்பட வேண்டியவனாயிருந்தான். ஓ, தேவன் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை அந்த விதமாக வெளியே கொண்டு போய் அவர்களுடைய சுய சித்தங்கள் சிலவற்றை சவரம் பண்ணுகிறார். அதன் மூலம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினதை அவர்கள் செய்ய முடியாது என்பதை காண்பிக்கிறார். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் விரும்புவதை செய்வதற்கு அவர்களுக்கு சுயாதீனம் கிடையாது. அவர்கள் முழு அதிகாரத்துக்குள் வந்து கிறிஸ்துவின் அன்பின் அடிமைகளாவதற்கு முன்பு அவர்கள் சவரம் பண்ணப்பட்டு அவர் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும். சில சமயங்களில் அப்படி செய்ய அவர்களுக்கு சவரம் செய்ய அவர் அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறார். அதன் பின்னர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை அவர் நியமித்திருந்த நோக்கத்தை நிறைவேற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக்குகிறார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிந்து கொள்கிறீர்களா? சகோதரரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். மற்ற எல்லா காலங்களிலும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை தமக்கு ஒரு சிறைவாசியாக்கும்படி செய்ய அவன் தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கைவிட வேண்டியதாயுள்ளது. அவன் தேவனுடைய சித்தத்தை முறைப்படி அறிந்து தேவனை பின்பற்ற அவன் அறிந்த எல்லாவற்றையும் தான் பெற்றிருந்த பயிற்சி அனைத்தும் மறந்து கைவிட்டுவிட வேண்டியதாயிருந்தது. அவன் ஒரே நேரத்தில் மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தையும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் பின்பற்ற முடியாது. அவை ஒன்றுக்கொன்று முரணாய் உள்ளன. நீங்கள் ஒரே நேரத்தில் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் செல்ல முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் இடது பக்கமும் வலப்பக்கமும் செல்ல முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் சரியானதையும் தவறானதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனையும் மனிதனையும் பின்பற்ற முடியாது. இல்லை ஐயா, நீங்கள் ஒரு தேவனை பின்பற்ற வேண்டும் அல்லது மனிதனை பின்பற்ற வேண்டும். ஆகையால் இப்பொழுது நீங்கள் தேவனை பின்பற்ற தேவனுக்கு உங்களை ஒப்புவித்திருந்தால், அப்பொழுது நீங்கள் அந்த தேவனுக்கு, அந்த வார்த்தைக்கு, அந்த சித்தத்துக்கு ஒரு சிறைவாசியாகி விடுகிறீர்கள். யார் என்ன கூறின போதிலும் கவலைப்படாமல் நீங்கள் அதற்கு ஒரு சிறைவாசியாகி விடுகிறீர்கள். கவனியுங்கள், நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். விரைந்தோடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தின் கடைசி 2 நிமிடங்களுக்கு முன்பு நான் இதை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் கூற விரும்புகிறேன். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் தேவன் செய்யப்போவதும் அவசியம் செய்ய வேண்டியதும் என்னவெனில், அறுப்புக்காக அவர் ஒரு கருவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் கருத்தாகும். அவர் களத்தை போரடிக்க ஒரு கருவியை தெரிந்து கொள்ள வேண்டும். அறுப்புக்காக செல்லும் எந்த விவசாயியும் அதை செய்ய ஒரு கருவியை அவனுடையவனாயிருக்க வேண்டும். நிச்சயமாக தானியத்தை அடித்து பிரிக்க ஒரு கூர்மையான அறிவாள் அல்லது ஏதோ ஒன்று ஒரு கருவியை அவனுடையவனாயிருக்க வேண்டும். அறுப்புக்கு விளைந்து ஆயத்தமாயுள்ளது. தேவனே, உமது கரங்களில் எங்களை எடுத்துக் கொள்ளும். உமது அன்பின் ஊழியக்காரராக எங்களை ஆக்கிக் கொள்ளும். நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாவமுள்ள சபிக்கப்பட்ட உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து நேற்று மிந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்னும் மெய்யான உணர்வை கொண்டு வர எங்களை கருவிகளாக உபயோகித்தருளும். என்னை பொறுத்தவரையில் தேவனே, நான் ஒரு சிறைவாசியாக இருக்கட்டும். என் சகோதரர் அனைவரும் என்னை புறக்கணித்தாலும், என் நண்பர் அனைவரும் என்னை புறக்கணித்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஒரு சிறைவாசியாகவே இருக்க விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் அவருடைய வார்த்தைக்கு சேரம் போட்டப்பட்டு அவர் என்னென்ன நடக்கும் என்று உரைத்திருக்கிறாரோ அதே காரியங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதை காண வாஞ்சிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசியாக இருக்க விரும்புகிறேன். நாம் ஜெபம் செய்வோமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருப்பதோடு நாம் கொண்டுள்ள அந்த பேராசையை ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒன்றாக இருக்கலாம் என நாம் சிந்திப்பதை, ஒரு சுயநல காரியத்தை, இவைகளை நாம் ஒருபுறம் தள்ளி வைக்க முடியாதா என்று இன்றிரவு நான் எதிர்பார்க்கிறேன். இன்றிரவு இங்குள்ள யாரோ ஒரு சிறு பையன் சுற்றுமுற்றும் பார்த்து, நான் பெரியவனாகும் போது நான் இப்படி இப்படி இருக்கப் போகிறேன், நான் அவ்வாறு இருக்கப் போகிறேன் என்று கூறுவாரோ என்று நான் ஐயமுறுகிறேன். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் அசைவதை நீங்கள் உணர்ந்து, இல்லை இல்லை, என் சுய ஆசைகள் அனைத்தையும் இப்பொழுது இழந்து விட்டேன். கடந்த சில நாட்களாக பரிசுத்தாவி என்னுடன் பேசிக் கொண்டு வருகிறார். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய போரடிக்கும் கருவியாக இருக்க நான் என்னையே அவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூற முடியுமா என்று எதிர்பார்க்கிறேன். இங்குள்ள வாலிப பெண்ணாக இருந்தாலும் ஒரு அருமையான நற்பண்புள்ள பெண்ணாக ஆக வேண்டும் அல்லது அழகான பெண்ணாக வர வேண்டும் அல்லது என்றாவது ஒரு நாள் நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டில் நடிக்க வேண்டும் என்னும் எண்ணமுற்றிருந்தால், உங்கள் சுய ஆசைகள் அனைத்தையும் தேவனுடைய சமூகத்திலும் அவருடைய வார்த்தையின் சமூகத்திலும் ஒப்புக் கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தால், தேவனுடைய அழைப்பிற்கு உங்கள் வாழ்க்கையில் செவி கொடுப்பீர்களா என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் யார் என்பதை தேவன் அறிவார். நான் எதிர்பார்ப்பதோ, இங்கு சபையில் எங்காகிலும் ஒரு போதகரோ அல்லது ஊழியக்காரரோ ஒரு பணியாளரோ எங்கோ இருக்க நேர்ந்தால், நான் எப்பொழுதாவது ஒரு முறை இங்கு வருகிறேன். இன்றிரவு இங்கு அமர்ந்திருப்பவர்களில் 1/3 கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சிலரை மாத்திரமே அறிவேன். அப்படிப்பட்ட நபர் யாராவது இங்கு இருக்க நேர்ந்து யார் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இப்பொழுது தேவனுக்கு அடிமை. என்ன நேரிட்டாலும் நான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பிரசங்கிக்கப் போகிறேன். என் ஸ்தாபனம் என்னை வெளியே அனுப்பினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வார்த்தையில் நிலைத்திருக்கப் போகிறேன். நான் அதையே செய்ய போகிறேன். என் சித்தமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தமே என் சித்தம். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறைவாசியாக இருக்க விரும்புகிறேன். அவருடைய கிருபையினாலும் உத்தாசையினாலும் நான் அதை செய்வேன் என்று கூற விரும்புகிறீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் அதை குறித்து யோசித்து பாருங்கள். இன்றிரவு எத்தனை பேர் அந்த ஆவலை உடையவர்களா இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். என் கரத்தையும் கூட உயர்த்துகிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நமது தலைகள் வணங்கியிருப்பதோடு இப்பொழுது இதை நீங்கள் சிந்தித்து நீங்கள் ஜெபிக்கையில் இப்பொழுது மெல்ல பாடுவோம். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். என் ஸ்தோத்தரிக்கப்பட்ட இரட்சகரே, எல்லாவற்றையும் உமக்கே நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே அதை பொருட்படுத்தி கூறுகிறீர்களா? நான் ஒரு சிறைவாசியாக இருக்க விரும்புகிறேன். நான், அதாவது கத்தாவே, என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை இன்றிரவு புயவனின் வீட்டுக்கு கொண்டு செல்லும். என்னை முழுவதும் சுக்குநூறாக உடைத்து மறுபடியும் என்னை வணையும். என் ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகரே, உமக்கு நான் எல்லாவற்றையும்
ஒப்புவிக்கிறேன்.
பரலோக பிதாவே, பாடல் தொடர்ந்து வாசிக்கப்படுகையில் நான் பாடலை பாடுவதை நிறுத்திவிட்டு உம்மிடம் சற்று நேரம் பேசுவது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஜனங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில், பிதாவே அப்படி செய்ய இதுதான் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கடைசி தருணம் போல் இதை செய்வார்களாக. நாங்கள் உத்தமத்துடன் வந்து நாங்கள் கர்த்தருடைய மேசையண்டையில் கழுவப்பட்ட வஸ்திரங்களுடனும் கழுவப்பட்ட ஆத்துமாக்களுடனும் கழுவப்பட்ட சித்தங்களுடனும் கழுவப்பட்ட சுய ஆசைகளுடனும் வந்து எங்களையே ஒப்புவிப்போமாக. தேவன் தன்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு எங்களை ஒருங்கே அதனோடு தேவனுடைய வார்த்தையோடு பிணைப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. அந்த ரூபம் எங்கள் இருதயங்களை சுற்றி இணைக்கப்படுவதை நாங்கள் கேட்டு உணரும் போது இன்றிரவு முதற்கொண்டு நான் உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது உன்னுடைய சொந்த எண்ணங்களை எண்ணாதே, என் நினைவுகளையே சிந்தித்துப்பார், என் சித்தத்தை எண்ணிப்பார், நான் உன்னை வழிநடத்துவேன் என்று கூறுவதை கேட்போமாக. தேவனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை அருள்வீராக. இந்த வாலிபர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். கணவனும் மனைவியும், சிலர் கணவனும் மனைவியுமாக ஆகப் போகிறார்கள். இங்கு வயோதிக மனிதர்கள், பாதிகளூடாக சென்று கொண்டிருக்கிற போதகர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இங்கு நானும் சகோதர நெவிலவர்களும் வயோதிகர்களாய்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய நாட்களோ இப்பொழுது எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் முன்பு எடுத்து வைத்த அடிகளை விட அதிக ஜாக்கிரதையாகவே எங்களுடைய அடிகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. நாங்கள் எங்கே அடியெடுத்து வைக்கிறோம் என்பதை நாங்களே கவனிக்கிறோம். சரீர பிரகாரமாக பார்க்கும் போது நாங்கள் முன்பு செய்தது போல அவ்வளவு உறுதியாக காலடிகளை எடுத்து வைக்க முடிவதில்லை. ஆனாலும் கர்த்தாவே, மறித்து போகக்கூடிய இந்த வாழ்க்கை மங்கிக் கொண்டு வருவதை நாங்கள் காண்கிறபடியால் நீர் எங்களுடைய கரத்தை பிடிக்காமல் எங்களுடைய காலடிகள் எதுவுமே உறுதியாயிருக்க முடியாது. இப்பொழுது தேவனே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், அப்படி செய்வீரா? எங்கள் இருதயங்களையும் எங்கள் சித்தத்தையும் உமது கரங்களில் எடுத்துக்கொண்டு இன்றிரவு நாங்கள் வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் சிறைவாசிகளாக மாறுபடி செய்யும். நாங்கள் இங்கு தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வோமாக. கர்த்தாவே, இந்த ஸ்திரீகளும், இந்த இளம் பெண்களும், இந்த இளைஞர்களும், பையன்களும் பெண் பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிப்பார்களாக. அவர்களுடைய பேராவல் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும்படியான பேராவலாக மாறுவதாக. நாங்கள் அவருடைய தெய்வீக கிருபைக்கும் சித்தத்துக்கும் ஒரு சிறைவாசியாக மாறுவோமாக. கர்த்தாவே, இதை அருளும். கர்த்தாவே, இவ்வளவுதான் எனக்கு செய்ய தெரியும். இந்த கோர்வையற்ற சிறு வார்த்தைகளை நீர் சரியாக அவைகளை கோர்த்து தருவீர் என்று நான் நம்புகிறேன். இங்கு உஷ்ணமாய் உள்ளது, ஜனங்களோ கேட்க விரும்புகின்றனர். ஆனால் இங்கு உண்மையாக உஷ்ணமாய் உள்ளது. அநேகர் வீடு திரும்பி நேரத்தோடு வேலைக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அந்த விதைகள் அவர்களுடைய இதயங்களில் பதிந்து அவர்களை ஒரு சிறைவாசியாக்குவதாக. அவர்கள் வீடு திரும்பி தங்கள் மனைவியிடம், அவர்கள் பிற்பகல் அல்லது மாலையில் படுக்கையறையில் ஜெபிக்க ஆயத்தமாவதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் பார்த்து, அன்பே, நேற்றிரவு கேட்ட பிரசங்கத்தை குறித்தென்ன? நாம் உண்மையில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் சிறைவாசிகளாகிவிட்டோமா, அல்லது நம்முடைய சுய சித்தத்தினூடாக கிரியை செய்கிறோமா என்று கேட்கும்படி செய்யும். எங்கும் உள்ள வாலிபர்களும் வாலிப ஸ்திரீகளும், முக்கியமாக இன்றிரவு இந்த செய்தியை கேட்டிருக்கிறவர்கள், என் சொந்த ஜீவனை வெறுத்து நான் ஒரு சிறைவாசியாக சித்தம் கொண்டிருக்கிறேனா என்னும் அதே கேள்வியை தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்வார்களாக. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பிதாவே, உமக்கு ஒரு சிறைவாசியாக மாறி உம்முடையதை கண்டறிய எங்களுடைய சுய ஆசைகளையும் எங்களுடைய சுய வாஞ்சைகளையும் விட்டுவிட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பொழுதே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்தாவே, இதை அருளும். நான் அறிந்த ஒரே காரியம், இதை இப்பொழுது உமது கரங்களில் சமர்ப்பிப்பதேயாகும். அது பலனளிக்கும்படியாகி கடைசியால் அறுவடைக்கு மகத்தான கருவிகளை தோன்ற செய்வதாக. மனிதரும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சிறைவாசிகளாகி அவருடைய அன்புக்கும் கிறிஸ்துவுக்கென தெய்வீக அன்பின் சங்கிலிகளினால் விலங்கிடப்பட்டவர்களாவார்களாக. நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நாம் எழுமிருப்போமாக. நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கே. நாம் கண்களை மூடியிருப்பதோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் அதை மறுபடியும் அப்படியே கூறுவோமாக. நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். என் ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகரே, எல்லாவற்றையும் உமக்கே. நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்னும் பாடலை கலைந்து செல்வதற்கான பாடலாக பாடுவதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமானால், இங்குள்ள இந்த சகோதரனை நான் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நான் அவருடைய பெயரை மறந்துவிட்டேன். இருள் அவள் மேல் வருவதை குறித்து தரிசனம் கண்டதாக சகோதரி சாட்சி சொன்னாள். அவள் சுகமடைந்து விட்டாள். ஞாபகம் கொள்ளுங்கள், அதன் பிறகு அவள் பார்த்தபோது அந்த திரை போய்விட்டது. அவளுடைய விசுவாசமே அதை செய்தது. சகோதரனே, நீங்கள் ஜெபம் செய்து எங்களை கலைந்து செல்ல செய்வீரா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் தங்க வேண்டும் என்று ஜெபியுங்கள்.